வணக்கம். இன்னைக்கு வந்து டிசைன் ஆஃப் எவ்ரிடே திங்ஸ் பை டான் நார்மன். ஸோ இவர் வந்து ஆத்தர் பற்றி முன்னாடி சொல்லிடுறேன். ஸோ ஆத்தர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி அண்ட் காக்னிட்டிவ் சயின்ஸு. ஸோ இவர் வந்து ஆப்பிளில் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் டெக்னாலஜியாகவும் இருந்திருக்காரு. ஸோ இவரோட மெயின் ஃபோக்கஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் டிசைன் எப்படி இருக்கணும், அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எப்படி டிசைன் பண்ணணும், ஆப்ஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் தான் அவரோட எக்ஸ்பர்டிஸ். ஸோ இந்த புக்கு வந்து 7 chapters பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்த 7 chapters வந்து மொதல் சாப்டர் வந்து சைக்கோபேத்தாலஜி ஆஃப் எவ்ரிடே திங்ஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த சைக்கோபேத்தாலஜி அப்படின்றத அந்த சாப்டரில் போகிறதுக்கு முன்னாடி, சைக்கோபேத்தாலஜின்றது ஒன்றும் கிடையாது, ஸ்டடி ஆஃப் அப்நார்மல் பிஹேவியர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் தான் நம்ம வந்து சைக்கோபேத்தாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவர் இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும் போதே இவர் சொல்கிறது வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு ஏர்லைன் காக்பேட்டுக்குள்ளே உள்ளே போய் உட்காந்துட்டு அது ஏன் எனக்கு சரியாக வந்து ஒர்க் ஆகலை, ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் சரியா இல்லை அப்படின்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறது கிடையாது. பட் ஆனால் வந்து அன்றாட நான் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கட்டும், ஒரு டோராக இருக்கட்டும், இல்லை நான் ஃபேனாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் ஏன் வந்து எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது, ஏன் வந்து என்னால் கரெக்டாக யூஸ் பண்ண முடியலை, அப்நார்மலாக எனக்கு ஏன் ஃபீல் ஆகுது, அந்த விஷயங்களை மட்டும்தான் நான் இங்கே கேள்வி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸ்டார்டிங். முதல்ல வந்து அவர் ரெண்டு விஷயம் சொல்றாரு. ஒரு குட் முதல்ல டிசைனை டிஃபைன் பண்றாரு. டிசைன்ன்றது வந்து கோட், டிசைன் இஸ் கன்சர்ன்ட் வித் ஹவு திங்ஸ் வர்க், ஹவு தே ஆர் கண்ட்ரோல் அண்ட் த நேச்சர் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் பீப்புள் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றாரு. ஸோ இதுல மூணு விஷயம் சொல்றாரு. ஒன்று வந்து ஹவு திங்ஸ் ஒர்க், எப்படி ஒர்க் ஆகுது, ரெண்டாவது வந்து அது எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க, மூணாவது வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கும் அந்த பர்சனுக்குமான இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கு. ஸோ இந்த நம்ம டிசைன்லாம் நார்மலாக என்ன நினைப்போம்னா, வெறும் வந்து ஒரு ஸ்கெட்சோ இல்லை ஒரு ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட வரைபடமோ அப்படின்னு நினைக்கிறோம். பட் டிசைன்ன்றது இவர் இதுதான் வந்து ஒரு ப்ராட் டெஃபினேஷன் ஆஃப் டிசைனாக இவர் டிஃபைன் பண்ணுறாரு. ஒரு குட் டிசைன், ஒரு பேட் டிசைன் அப்படின்றது எப்படி டிசைன் பண்ணுறோம். ஸோ இவர் குட் டிசைனுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் அப்படின்றார் கேரக்டரிஸ்டிக்ஸ். முதல்ல உள்ளது வந்து டிஸ்கவரபிலிட்டி, ரெண்டாவது வந்து அண்டர்ஸ்டாண்டிங். டிஸ்கவரபிலிட்டின்றது என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா, நான் இப்போ வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறேன், அந்த பொருளை நான் எப்படி யூஸ் பண்ண முடியும், என்னால் டக்குன்னு உடனே பார்த்தோன்னு புரியுதா அப்படின்றது தான் அவர் டிஸ்கவரபிலிட்டி அப்படின்றாரு. ரெண்டாவது வந்து அண்டர்ஸ்டாண்டிங். சரி, அந்த பொருளை பார்த்துட்டேன், இதுதான் அந்த பொருள்கிட்ட நான் வந்து இப்படிதான் இன்ட்ராக்ட் பண்ண போறோம் நான் டிசைட் பண்ணிட்டேன், அந்த பொருள்கிட்ட நான் இப்படி இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது அப்படிதான் ஒர்க் ஆகுதா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கரெக்டாக இருந்துச்சா. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் வந்து தெளிவாக ஒரு ப்ராடக்ட்ல இருந்தாலே, இல்லை எந்த ஒரு ப்ராசஸ்ல தெளிவாக இருந்தாலே அதுவே குட் டிசைன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதுல சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொருள் ஏஸ்தெட்டிக்ஸ் பத்தி ஒரு வார்த்தை சொல்றாரு. ஏஸ்தெட்டிக்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு பொருள் அழகா இருந்து மட்டும் பயன் இல்லை. ஸோ அந்த அழகு இருந்து அழகா இருந்து அது அதோட உண்மையான ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அதை வாங்கியும் பயன் இல்லை அப்படின்றதான் அவர் சொல்றாரு. ஸோ ஏஸ்தெட்டிக்ஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்தாலும், அடிப்படையா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்து பிரைமரி கோலா இருக்கணும், எந்த ஒரு பொருளை நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னாலும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த மாதிரி நார்மன் டோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ஜென்ரலா வந்து நிறைய பேர் கூப்பிடுறாங்க. ஸோ இந்த நார்மன் டோர்ஸ்ன்ற ஸ்பெசிஃபிகேஷன் ஏன் வந்தது அப்படின்னா, எந்தெந்த டோர்ஸ் எல்லாம் வந்துட்டு டக்குன்னு போய் நம்மளால யூஸ் பண்ண முடியலையோ, போய் இடிச்சுக்கிறோமோ, கன்ஃபியூசிங்காக இருக்கோ, அதெல்லாம் வந்து ஜென்ரலாகவே இந்த புக்கை அப்புறமா தான் வந்து அந்த டோர்ஸ் எல்லாம் நார்மன் டோர்ஸ்ன்றத ஸ்பெசிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதில் வந்து அந்த டோர் வந்து ஏன் நம்ம இடிக்கிறோன்றத அவர் டிஃபைன் பண்ணுறது வந்து ரெண்டு விஷயங்கள், ஒன்று டிஸ்கவரபிலிட்டி, ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங். இது ரெண்டும் இல்லாதனால தான் அந்த டோர்ஸ் எல்லாம் வந்து நம்மளால ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் அது வந்து நார்மன் டோர்ஸ் அப்படின்ற ஒரு அந்த புக்குக்கு அப்புறமா தான் அதெல்லாம் வந்து நார்மன் டோர்ஸ்ன்ற பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேச்சுரல் சிக்னல்ஸ் பத்தி சொல்றாரு. ஸோ நேச்சுரல் சிக்னல்ஸ்னா, இப்போ ஒரு என் வீட்டில் ஒரு எண்ணெய் பாட்டில் இருக்கு, அந்த எண்ணெய் பாட்டில நான் வந்து பார்த்த உடனே நான் என்ன திங்க் பண்றேன், ஓகே அந்த டாப்ல ஒரு சின்ன வந்து டென்ட் இருக்கு, ஸோ இந்த இடத்துல கை வச்சா இப்படி தட்டினோம்னா இது ஓப்பன் ஆயிடும். ஸோ அப்ப எனக்கு அது பார்த்தோன்னே அதை டிஸ்கவர் பண்ணிடுறேன். ரெண்டாவது அதுல ஒரு சிக்னல் கொடுக்குற, அந்த நாச்சு வந்து எனக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது, இங்க நீ கை வச்சு இப்படி மேல தட்டினா ஓப்பன் ஆயிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நேச்சுரல் சிக்னல்ஸ் இருந்தாலும் அது ஒரு நல்ல டிசைன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ஆல்ரெடி நான் அவர் டிசைனை டிஃபைன் பண்ண மாதிரி மூணு விதமா வந்து டிசைன் அவர் சொல்லியிருந்தாரு. அதுல வந்து இப்போ அந்த ஃபீல்டையும் நான் சொல்றேன். அந்த ஃபீல்டு என்னென்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒன்னு வந்து இண்டஸ்ட்ரியல் டிசைன், இன்னொன்று வந்து இன்ட்ராக்ஷன் டிசைன், மூணாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். ஸோ இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு ஃபோன் தயாரிக்கிறேன், இந்த ஃபோன் வந்து இந்தந்த ஃபீச்சர்ஸோடு இருக்கணும், இந்தந்த பெனிஃபிட்ஸ் இருக்கணும் அப்படின்றது சொல்றது வந்து இண்டஸ்ட்ரியல் டிசைன். ஸோ அது வந்து யாருக்கு கன்வே பண்ணுறோன்னா, ஒன்று யூசருக்கு கன்வே பண்ணுறோம், இன்னொன்று வந்து அதை தயாரிக்கிற ஒரு அந்த டிசைனர் சொல்றாரு, இது மாதிரி இந்த பொருளை நீங்கள் இந்தந்த டைமென்ஷன்ஸ்ல தயாரிக்கணும், இந்தந்த ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ப்ராசஸ், இந்த ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு பேர் வந்து இண்டஸ்ட்ரியல் டிசைன் சொல்றாரு. ரெண்டாவது வந்து இன்ட்ராக்ஷன் டிசைன். இப்போ நான் அந்த ஃபோன் வச்சிருக்கேன், அந்த ஃபோனோட எப்படி நான் வந்து யூஸ் பண்ண போறேன், இப்போ இந்த பட்டன் தட்டினா இது யூஸ் ஆகும், இந்த பட்டன் தட்டினா அது ஒர்க் ஆகணும், இந்த வால்யூம் பட்டன் இப்படி ஒர்க் ஆகணும். ஸோ இப்படி சொல்றது வந்து இன்ட்ராக்ஷன் டிசைன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஃபீல்டை சொல்கிறாரு. மூணாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். ஸோ இன்ட்ராக்ஷன்ன்றது நான் எப்படி அதோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன்றது. எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு பேங்க்குக்கு போகிறேன், அது அந்த பேங்க்ல உள்ள ஃபார்ம்ல வந்து இங்கிலீஷ் அண்ட் என்ன சொல்றது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில இருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு தமிழ் அந்த ரெண்டு மொழியும் தெரியாத ஒரு ஆள் வந்து அதை பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்றாரு, ஓகே எனக்கு இது ரெண்டுமே புரியல அப்படின்னு ஒரு ஆக்வர்ட்னஸ் ஃபீல் வருது இல்லை அவருக்கு. ஸோ அந்த ஆக்வர்ட்னஸ் ஃபீல் தான் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. அது வந்து ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சரி பண்ண முடியும்? இந்த டிசைன் அவர் சொல்றது வந்து ஒரு ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, ஒரு ப்ராசஸ். நான் ஒரு பேங்க்குக்கு போற ஒரு ப்ராசஸா இருக்கட்டும், ஒரு சீக்வன்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி குவாலிட்டியா மாத்துறது, எப்படி அதை வந்து அது யூஸ் பண்ற பர்சன் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த ஃபீல்டை வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் அப்படின்னு சொல்றாரு. இவரோட மெயின் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லணும்னா, ஹியூமன் சென்டர்ட் டிசைன் அப்படின்ற ஒரு ஃபீல்டையே வந்து இவர் ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஹியூமன் சென்டர்ட் டிசைன் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் டிசைன் அப்படின்னா ஒரு பர்பஸ் இருக்கும், இந்த பர்பஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அந்த ப்ராடக்ட் வந்துடும். பட் ஆனால் அது ஹியூமனுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற அனலிசேஷன் இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீல்டை வந்து ஹியூமன் சென்டர் டிசைன் சொல்லிட்டு இவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஃபீல்டை வந்து பாப்புலரைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதில் வந்து அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அஞ்சு விஷயங்கள் சொல்றாரு. ஒன்று வந்து அடுத்து வந்து அவர் சொல்றது வந்து டிஸ்கவரபிலிட்டிக்கு அஞ்சு கீ எலிமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்றாரு. ஒன்று வந்து அஃபடன்ஸ், இன்னொன்று வந்து சிக்னிஃபையர், மூணாவது வந்து கன்ஸ்ட்ரெயின், நாலாவது வந்து மேப்பிங், அஞ்சாவது வந்து ஃபீட்பேக். அப்புறம் வந்துட்டு இந்த அஃபடன்ஸ் அப்படின்றது என்னன்னா, சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ வந்து நான் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சிருக்கேன். அந்த ஸ்க்ரூ டிரைவரை வந்து நான் யூஸ் பண்ணி ஒரு கார்பெண்டர்ட்ட கொடுத்தனா அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ஓப்பன் பண்ணுவார் அந்த ஸ்க்ரூவை. அதே ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அது வந்து சரியா ஃபிட் ஆகலன்னு சொல்லி ஓங்கி ஒரு ரெண்டு தட்டு தட்டினாரா அப்படின்னா, அதை அந்த ஸ்க்ரூ டிரைவரே அவர் ஹேமரா யூஸ் பண்றாரு. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அது வந்து அவருக்கு அது அஃபடன்ஸாக மாறுது. ஸோ அதை தான் அவர் வந்து அஃபடன்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்றாரு. ஸோ இது ஆல்ரெடி நான் சிக்னிஃபையர்ஸ் சொன்னது என்னன்னா, இந்த சிக்னல் கொடுக்கணும், எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை நீ இந்த இடத்துல கை வச்சு யூஸ் பண்ணணும், நீ இப்படி தான் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணணும்னு சில சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துச்சுன்னா அதெல்லாம் சிக்னிஃபையர்ஸ். கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பைக் இருக்கு, அந்த பைக் எக்ஸாம்பிளாக சொல்றேன், ஒரு பைக் இருக்கு, அந்த பைக்கை நான் கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த லிமிட் வரைக்கும் தான் அது போகும், அதுக்கு மேலே அது வந்து போகாதுன்றது அங்கே ஒரு கன்ஸ்ட்ரெயின் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவோம், ஓங்கி ஒரே தட்டு தட்டு தட்டி அதை உடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸும் டிஸ்கவரபிலிட்டிக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வந்து மேப்பிங். ஸோ மேப்பிங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா, ரிமோட்டும் சரி கீபோர்ட்லையும் சரி பார்த்தீங்கன்னா, உங்களோட டாப் ஏரோ அப் ஏரோ பாட்டம் ஏரோ லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோ எல்லாமே பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிலேட் பண்ணிக்கலாம், இதில் இது கிளிக் பண்ணால் இது லெஃப்ட்டில் போகும், இது இது பண்ணால் ரைட்டில் போகும். அதே மாதிரி தான் ரிமோட்டும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டில் இருக்கிற இண்டிவிஜுவல் ஃபீச்சர்ஸ்க்கு இதுக்கும் அதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்றத மேப் பண்ணுறது தான் மேப்பிங். ஸோ இந்த மேப்பிங் தெளிவாக இருக்கணும் எந்த ஒரு ப்ராடக்ட்லையும் அப்படின்றத சொல்கிறாரு. அடுத்தது வந்து ஃபீட்பேக். ஸோ இந்த ஃபீட்பேக்குன்றது என்னன்னா, இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன், இந்த ப்ராடக்ட் வந்து லெட்ஸே ரிமோட்டாக இருக்கு, இந்த ரிமோட்டை வந்து நான் தட்டும் போது அது உள்ளே போகுது நல்லா பட்டனு, ஆனால் அது உள்ள போகுதுன்றது எனக்கு அது ஃபீட்பேக் எனக்கு வரலை அப்படின்னா அது யூஸ் பண்ணுறனா இல்லையானே எனக்கு தெரிஞ்சிடும், சாரி தெரியாது. ஸோ அடுத்து அந்த ரிமோட்டை நான் யூஸ் பண்ணும் போது அந்த டிவியில் ஒரு லைட் எரியும், பிளிங்க் ஆகும். ஸோ இந்த லைட் பிளிங்க் ஆகும் போது எனக்கு தெரியுது, ஓகே இந்த ரிமோட் ஒர்க் ஆகுது அப்படின்னு. இல்லைனா ரிமோட்டுக்காண்டி நடந்த சண்டைகளே நிறைய நடந்திருக்கு, ரைட்? ஸோ சில பேர் ஒரு ரிமோட் ஒர்க் ஆகலன்னா தூக்கி அடிச்சவங்களை பார்த்துருக்கு. என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து செல்ஃபோனில் இந்த இது ஒர்க் ஆகல அப்படின்னா தூக்கி அடிச்சு உடச்சிருக்கான். ஸோ இந்த ஃபீட்பேக்ன்றது எந்த ஒரு ப்ராடக்ட்லையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது வந்து அவர் இதுதான் வந்து அவர் மெயினாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்துட்டு மெயினாக டிஸ்கவரபிலிட்டியும் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி சொல்கிறாரு. எப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து குட் டிசைனாக இருக்க முடியும், ப்ராடக்டாக ப்ராசஸாக குட் டிசைனாக இருக்க முடியும் அப்படின்றாரு. இதில் நிறைய விஷயங்கள் அவர் வந்து ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் சொல்லியிருப்பார், எக்ஸாம்பிள் ஸ்டோரி ஃபார்மேட்டில். நான் மேலும் மேலாப்பில் ஸ்கிமேட்டிக்காக சொல்கிறேன். அடுத்த சாப்டர் வந்து டிசைன் ஓரியன்டாக மட்டும் இல்லாமல் சைக்காலஜி ஓரியன்டாக எப்படி இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறேன்னா, அந்த ப்ராடக்டை மட்டும் நான் பார்த்து எப்பயுமே டிசைன் பண்ணாமல் எப்படி அது ஹியூமன் வந்து எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறான், அந்த ஹியூமன் பர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்குன்றது தான் இந்த சாப்டர். ஸோ ஜென்ரலாக வந்து ஹியூமன் எப்படி ஒரு எவ்ரிடே ஆக்ஷனாக பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதில் ரெண்டு துருவம் போகிறான் ஒரு மனுஷன் அப்படின்றார். சைக்காலஜிக்கலாக எந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியும், ஒன்று வந்து கல்ஃப் ஆஃப் எக்ஸிக்யூஷன், ஒன்று வந்து கல்ஃப் ஆஃப் எவாலுவேஷன். ஸோ கல்ஃப் ஆஃப் எக்ஸிக்யூஷன் அப்படின்றது என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நான் வந்து இந்த இந்த விஷயத்த பண்ண போறேன், இதுதான் பண்ண போறேன்ற தெளிவு, எனக்கு இதுதான் பண்ண போறேன்ற தெளிவை முதல்ல ஃபிக்ஸ் பண்றேன், இப்படிதான் பர்ஃபார்ம் பண்ண போறேன்ற கிளாரிட்டி எனக்கு இருக்கணும், கிளாரிட்டி வந்துடும், அதுக்கப்புறமா அந்த எவாலுவேஷன் போறேன். ஸோ அடுத்த துருவம் என்னன்னா, நான் வந்து அதை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபீட்பேக் எதிர்பார்க்கறேன், இது கரெக்டா பண்ணிருக்கேனா, இதுதான் நான் எதிர்பார்த்தேனா. ஸோ இந்த ரெண்டு துருவம் தான் அவர் சொல்றாரு எந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடியும், ஒன்னு வந்து கல்ஃப் ஆஃப் எக்ஸிகியூஷன், ஒன்னு வந்து கல்ஃப் ஆஃப் எவாலுவேஷன் அப்படின்றாரு. ஸோ அடுத்து வந்து ஒரு விஷயத்த பர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் சைக்கிள் ஹியூமன் அண்டர்கோ பண்றான். அந்த ஆக்ஷன் சைக்கிள் என்ன அப்படின்றாருன்னா, எனக்கு ஒரு கோல் இருக்கும், இந்த கோலை தான் நான் அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்ற கோல் இருக்கும். ரெண்டாவது வந்து பிளான், இந்த கோல் அடைகிறதுக்கு இதுதான் என் பிளான்னு சொல்லி ஒரு மேப் போடுறேன். மூணாவது வந்து ஸ்பெசிஃபை பண்ண போறேன், இந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா, இந்த ஸ்டெப்ஸை நான் ஃபாலோ பண்ணேன்னா இந்த கோலை நான் போய் அடைவேன் அப்படின்ற மாதிரி. நாலாவது வந்து பர்ஃபார்ம், அந்த ஸ்பெசிஃபை பண்ண பாத்தை வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறேன். அஞ்சாவது வந்து பர்சீவ். ஸோ இந்த பர்சீவ்ன்றது என்னன்னா, நான் வந்து அந்த விஷயத்தை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அதோட ரியாக்ஷன் எப்படி வருது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, நான் ப்ரீவியஸா சொன்ன ஃபீட்பேக் மாதிரி. ஆறாவது வந்து இன்டர்பிரட். ஸோ இன்டர்பிரட்ன்றது ஒரு பர்செப்ஷன் ஆட்டிடியூடா. இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்டோரியில என்னன்னா, வந்து அவரோட ஹாலிடே பீரியட்ல அவர் வந்து இதுக்கு போயிருப்பாரு, இங்கிலாந்துக்கு. இங்கிலாந்துல அந்த லேண்ட் ஓனர் வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் உங்க வீட்டுக்குள்ள வச்சுட்டேன், என் வீட்டில் வச்சுட்டேன், அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லுவாங்க. அதை போய் அந்த விஷயத்தை எடுக்க போகும்போது ஒரு டிராயர்ல தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அந்த லேடி அதை இழுத்து பார்த்துட்டு உடனே வந்து என்னால் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆத்தரை பார்ப்பாங்க. ஆத்தர் உடனே சொல்லுவார், உடனே அந்த லேடி என்ன ரியாக்ட் பண்ணணும்னா, எனக்கு இந்த மாதிரி மெக்கானிக்கல் விஷயங்கள்லாம் எனக்கு யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை, ஜென்ரலாகவே எனக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க அப்பாலஜைஸ் பண்ணக்கூடாது, அந்த பொருள் தான் உங்கள்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணணும், அந்த டிசைனர் தான் உங்களுக்கு அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இதுல பர்செப்ஷன் என்னன்னா, ஜென்ரலாகவே நம்ம ஒரு விஷயம் பண்றோம், இன்டர்பிரட் பண்ணும்போது நம்ம என்ன இன்டர்பிரட் பண்றோம்னா, நம்ம தான் மெயினாக தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி இன்டர்பிரட் பண்றோம். அப்படி பண்ணாம அது உண்மையிலே அதோட ரூட் காஸ் என்னன்றதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஏழாவது விஷயம் வந்து கம்பேர். ஸோ இந்த ஆக்ஷன் சைக்கிள்ல லாஸ்ட் விஷயம் வந்து, ஃபர்ஸ்ட் வந்து கோலு, லாஸ்ட் விஷயம் வந்து கம்பேர். ஸோ இப்போ இந்த கம்பேர்ல வந்து நான் வந்து ஒரு பிளான் போட்டு எல்லாம் போயிட்டேன், அந்த பர்டிகுலர் பாயிண்ட் போய் நான் ரீச் பண்ணும்போது ஏதோ ஒரு ரூட்ல போய் அது ரீச் ஆயிட்டேன், ஆனால் அந்த அவுட்கம் வந்து என் கோலோட மேட்ச் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் ஒரு எந்த ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்றதா இருந்தாலும் பண்ணுவான், பட் அவனுக்கே தெரியாம பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இதுல வந்து அவர் ஹியூமனோட பிஹேவியரை வந்து திருப்பி பிஹேவியரை பத்தி ரெண்டு விதமா பிரிக்கிறார். ஒன்னு வந்து கோல் ட்ரிவன் பிஹேவியர், அதுக்குதான் அந்த ஏழு செட்டு விஷயங்கள். ரெண்டாவது வந்து ஈவென்ட் ட்ரிவன் பிஹேவியர். ஸோ கோல் ட்ரிவன் பிஹேவியர் அப்படின்றது என்னன்னா, உனக்கு ஒரு டார்கெட் இருக்கு, அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு நான் எப்படியோ ஒரு பிளான் போட்டு போயிடுறேன். ரெண்டாவது வந்து ஈவென்ட் ட்ரிவன் பிஹேவியர்ன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லலாம் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு அசோக் லேலண்ட் டிசைன் ஹெட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், அந்த ஒரு ட்ரக்கு டிசைன் பண்ணுறோன்னா டாட்டாவோட ட்ரக் ஒன்று வாங்கிடுவோம், அதேமாதிரி வோல்வோவோட ட்ரக் ஒன்று வாங்கிடுவோம். இந்த ரெண்டு விஷயத்தையுமே நாங்கள் ஃபுல்லாக பிரிச்சுட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத முதல்ல அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணுவோம், இதை இதை தான் நாங்கள் பிரேக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த டார்கெட்டை பேஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். லைக் எப்படி சொல்ற டார்கெட் இல்லை, ஒரு பெஞ்ச்மார்க் ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஒரு டேட்டா கிட்ட இருக்கு, அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறது டேட்டா ட்ரிவன் பிஹேவியர் ஆர் ஈவென்ட் ட்ரிவன் பிஹேவியர் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் பிஹேவியர் பற்றி சொல்றது. அப்புறம் வந்து ரூட் காஸ் அனாலிசிஸ் அதாவது ரூட் காஸ் அனாலிசிஸ் பற்றி சொல்றாரு. ரூட் காஸ் அனாலிசிஸ்ன்றது என்னன்னா, நான் ஒரு விஷயத்த வந்து இதுதான் பிரச்சனையா அப்படின்றத இது அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காரு, ஆனால் இதுல இன்னும் கொஞ்சம் டெப்த்தா போயிருக்காரு. ஸோ அந்த டெப்த்துக்குள்ள நான் போல, நீங்க அதை புக்கு படிச்சீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுல ஒரு வார்த்தை கடைசியே சொல்லுவாரு ஹியூமனோட எமோஷன் பத்தி. கோட் என்ன சொல்லுவாருன்னா, எமோஷன் இஸ் ஹைலி அண்டர் ரேட்டட், இன்ஃபேக்ட் த எமோஷனல் சிஸ்டம் இஸ் அ பவர்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சிஸ்டம் தட் ஒர்க்ஸ் இன் டாண்டம் வித் காக்னிஷன். காக்னிஷன் அட்டெம்ப்ட்ஸ் டு மேக் சென்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், பட் எமோஷன் அசைன்ஸ் வேல்யூ அப்படின்வார். ஸோ அல்டிமேட்டாக இது ரொம்ப பவர்ஃபுல் சென்டென்ஸ். இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னதான் வந்து என் மைண்ட் வந்து இதுதான் லாஜிக் இதுதான் இது அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பர்ஃபார்ம் பண்ணாலும், அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எமோஷன். நான் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற ஒரு சூழல்ல வந்துட்டு நான் வந்து இந்த ஆக்ஷன் வந்து சென்ஸ் மேக் பண்ணுமா இல்லையான்றத நம்ம க்வெஸ்சன் பண்ணி தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பைக் ஓட்டிட்டு போறேன், பைக் வந்து டக்கு நின்றுச்சு, உடனே நம்ம என்ன பண்றோம், பைக்கை போட்டு ஒரு நாலு ஷாட் சாத்துறோம், நாலு போட்டு உதைக்கிறோம். பட் ஆனா வந்து உண்மையிலே வந்து அது சாத்தினா அது ஒர்க் ஆகுமான்ற க்வெஸ்சன் நம்ம கேட்கறது இல்லை, பட் நம்ம பைக் மேல கோவப்படுறோம். ஸோ அங்கதான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வருது. எமோஷன் ஆல்சோ இன்ஃபுளுயன்ஸ் ஹவு வி திங்க், நம்ம காக்னிஷனை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாரு. நான் என் பெர்ஸ்பெக்டிவ்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இவர் காக்னிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரெண்டு விதமான கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்றாரு. ஒன்னு வந்து சப்கான்சியஸ், ஒன்னொன்னு வந்து கான்சியஸ் செல்ஃப் கான்சியஸ். ஸோ இல்ல கான்சியஸ்ன்றாரு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் என்ன சொல்றாருன்னா, இது நம்ம எல்லாம் ஜென்ரலாகவே தெரியும், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டுன்றது என்னையே அறியாம நான் ஒரு விஷயத்துக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறது. ஸோ கான்சியஸ்னஸ்ன்றது எனக்கு தெரிஞ்சு இதை நான் பண்ண போறேன்றத புரிஞ்சு பண்றது. ஸோ அதுக்கடுத்து இந்த ரெண்டு கான்சியஸ் லெவல்ல சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து இது எப்படி வந்து ஹியூமன் பிரெயின் ப்ராசஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த ப்ராசஸிங் ஆட்டிடியூட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, மூணு விதமான ப்ராசஸிங் லெவல் இருக்கு, மூணு விதமான ப்ராசஸிங் டெக் இது இருக்கு ஹியூமனுக்கு. ஒன்னு வந்து விசரல், விசரல்ன்றது சப்கான்சியஸ் லெவல். ஸோ இந்த விசரல்ன்றது சப்கான்சியஸ் கேட்டகரியில வந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, இது வந்து ஒரு லிசார்ட் பிரெயின் லெவல் அப்படின்றாரு. லிசார்ட் பிரெயின்னா எப்படின்னா, இப்போ நீங்க ஒரு லிசார்ட் கிட்ட போயிட்டு அதை பயமுறுத்தினீங்கன்னா உடனே அதோட வால் வந்து டிட்டாச் ஆகி அது ஏதோ யாரா போய் மிதிச்சா கூட சரி அந்த வால் டிட்டாச் ஆகிட்டு லிசார்ட் தனியா போயிடும். ஸோ அது ஒரு சேஃப்டி மெக்கானிசம் மாதிரி, அது வந்து அது தெரிஞ்சு பண்ணல, பட் ஆனால் அது சப்கான்சியஸா வந்து இது மாதிரி ஒரு அட்டாக் வந்ததுன்னா டக்குனு பிரிஞ்சு போயிடணும் அப்படின்றதுதான் விசரல் அப்படின்னு சொல்றாரு இந்த லெவல் ஆஃப் ப்ராசஸிங். ரெண்டாவது லெவல் ஆஃப் ப்ராசஸிங் என்ன சொல்றாருன்னா பிஹேவியரல். பிஹேவியரல் வந்து என்னன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த எண்ணெய் பாட்டில் ஓப்பன் பண்ணுறது தான் பிஹேவியரல். ஓகே, இப்போ வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும், லைக் அந்த எண்ணெய் பாட்டில் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அது இப்படி தான் யூஸ் பண்ணுமான்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் ஒன்ஸ் அதை யூஸ் பண்ண எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, ஓகே இந்த எண்ணெய் பாட்டில் இப்படி தான் நான் இது பண்ணணும். அந்த விஷயமே அது கான்சியஸாக நடக்கிறது இல்லை, சப்கான்சியஸாக தான் நடக்குது. ஸோ இப்போ நம்ம பிஹேவியரல் பேட்டர்ன்ஸுமே சில விஷயங்கள் சப்கான்சியஸாக நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மூணாவது விஷயம் வந்து ரிஃப்ளெக்டிவ். ரிஃப்ளெக்டிவ்ன்றது தான் கான்சியஸ் தாட் அப்படின்றாரு. ஸோ இந்த மூணு லெவல் ஆஃப் ப்ராசஸிங்கில் மூணாவது விஷயம் மட்டும் தான் கான்சியஸ் சொல்கிறாரு. இந்த கான்சியஸில் ரிஃப்ளெக்டிவ்ன்றது என்னன்னா, நான் பண்ணுற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஸ்டெப்லையுமே இதுதான் பண்ணுறேன், இதுதான் எனக்கு அவுட்புட் கிடைக்குது, இதுதான் எனக்கு ஃபீட்பேக் கிடைக்குதுன்னு தெரிஞ்சு பண்ணுறது தான் ரிஃப்ளெக்டிவ் அப்படின்றாரு. ஸோ அடுத்து வந்து என்ன சொல்கிறாரு, ஓகே அடுத்து வந்து நிறைய விஷயங்கள் கான்செப்சுவல் மாடல்ஸ் பற்றி சொல்லுவார். லைக் அது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும், நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம ஆக்ஷன் சைக்கிளில் ஹியூமன் பிரெயின் கேட்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏழு க்வெஸ்சன், அந்த ஏழு ஸ்டெப்புக்கு ஏழு க்வெஸ்சன் கேட்குறாரு, ஏழு க்வெஸ்சன் கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒன்று முதல் வந்து கோலுக்கு வந்து வாட் டு ஐ வாண்ட் டு அக்கம்ப்ளிஷ். ரெண்டாவது வந்து என்ன, அதாவது பிளானுக்கு வந்து என்ன ஆல்டர்னேட்டிவ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் என்னால் கிரியேட் பண்ண முடியும். மூணாவது வந்து என்னோட சீக்வன்ஸ், இந்த சீக்வன்ஸுக்கு இப்போதைக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றத பிளான் பண்ணுவேன். நாலாவது வந்து பர்ஃபார்ம், நான் அதை பர்ஃபார்ம் பண்ணி பார்த்து அது பர்ஃபார்ம் பண்ணுறது எப்படி பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியுன்றது திங்க் பண்ணுறது. அடுத்தது வந்து வாட் ஹேப்பன்னா அந்த ஃபீட்பேக் என்ன நடந்தது. ஆறாவது வந்து ஹவு, வாட் டஸ் இட் மீன், நான் வந்து இப்போ நான் பண்ணிட்டேன், பண்ணதுக்கப்புறம் அது என்ன, அந்த பர்செப்ஷனை தான் அவர் சொல்கிறார். பர்செப்ஷன் வந்து அது என்ன மீன் பண்ணது, நான் உண்மையிலே தப்பு பண்ணியிருக்கேனா, இல்லை அது அந்த பொருளோட தப்பா, இல்லை அந்த 100% தப்பான்றது ரியலைஸ் பண்ணுறது பர்செப்ஷனில். ஏழாவது வந்து ஹாவ் ஐ அக்கம்ப்ளிஷ் மை கோல், இதுதான் வந்து அந்த கம்பேரிசனில் வந்துட்டு நான் என்னோட அவுட்கமும் என்னோட கோலும் வந்து மேட்ச் ஆகுதா இல்லை எவ்வளோ டிஃபர் ஆகுதுன்ற அனலைசேஷன். ஸோ அவர் அந்த ஆக்ஷன் சைக்கிளும் கொடுத்துட்டு அந்த ஆக்ஷன் சைக்கிளுக்கு பிரெயின் என்ன க்வெஷ்சன்ஸ் கேட்கும் அப்படின்ற மாதிரியும் இதில் டிஃபைன் பண்ணுறாரு அந்த சாப்டரில். ஸோ அடுத்து வந்து அவர் அந்த இது டிஸ்கவரபிலிட்டிக்கு ஒரு அஞ்சு திங்ஸ் கொடுத்துருந்தாரு, சிக்னிஃபையர்ஸ், மேப்பிங்ஸ், கன்ஸ்ட்ரெயின்ஸ், அது மாதிரி கொடுத்துருந்தாருல. அந்த அதே விஷயங்களை 7 fundamental principles ஆஃப் டிசைனும் டிஃபைன் பண்ணுறாரு. அதில் வந்து என்னென்ன டிசைனுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாருனா, ஒன்று வந்து டிஸ்கவரபிலிட்டி, ஃபீட்பேக், கான்செப்சுவல் மாடல், நாலாவது வந்து அஃபடன்ஸ், அஞ்சாவது வந்து சிக்னிஃபையர், ஆறாவது வந்து மேப்பிங், ஏழாவது வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இதை சொல்லிட்டு இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய எந்த ப்ராடக்டோ இல்லை எந்த ப்ராசஸுமோ இட்வில் பி டு அன் எக்ஸ்டென்ட் குட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அடுத்து வந்து சாப்டர் 3ல வந்து என்ன சொல்றாருன்னா, சாப்டர் 3 வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, நாலேஜ் இன் ஹெட் அண்ட் நாலேஜ் இன் த வேர்ல்டு. இருக்கிறப்போ நாலேஜ் இதுல என்ன மீன் பண்றாருன்னா, நாலேஜ் இந்த ஹெட்ன்றது வந்து என்னன்னா, அந்த பர்சனுக்கு வந்து எனக்கு இந்த விஷயம் இப்படிதான் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கும், ஆனா அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்ல அப்படிதான் அது பண்ணணுமான்றது என்னால ரியலைஸ் பண்ணியும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஏடிஎம்க்கு போறேன், அந்த ஏடிஎம்ன்றது அங்க ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டை போய் நான் பார்க்கும்போது அந்த பர்சனுக்கு உடனே வந்து ஒரு நியூவா ஒரு பர்சன் போகும்போது அவருக்கு இருக்கிற நாலேஜ்னால அதை யூஸ் பண்ண முடியலனாலும் அந்த ஏடிஎம்மை பார்க்கும்போது அதுல சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு ஓகே இது வந்து இப்படிதான் யூஸ் பண்ணணும், அந்த வேர்ல்டுகிட்டேருந்து அதை கத்துக்கிட்டு யூஸ் பண்றது வந்து நாலேஜ் இந்த வேர்ல்டு, அதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அடுத்து வந்து இந்த நாலேஜ் பத்தி அவர் சொல்லும் போது, நாலேஜ்ல வந்து ரெண்டு விதமான நாலேஜ் இருக்கு அப்படின்றாரு. ஒன்னு வந்து டிக்ளரேட்டிவ் நாலேஜ், ஒன்னு வந்து ப்ரொசீஜரல் நாலேஜ். ஸோ டிக்ளரேட்டிவ் நாலேஜ் அப்படின்றது என்ன சொல்ல வர்றாருன்னா, நாலேஜ் இந்த டிக்ளரேட்டிவ் நாலேஜ் வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. இப்போ வந்து சூரியன் வந்து கிழக்குல தான் உதிக்கும் அப்படின்றது வந்து ஃபேக்ட், அதை நம்ம யாருனாலையும் மாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்ம வந்து ரைட் எழுத முடியும், அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் ஃபேக்ட், இது வந்து எந்த காலத்திலுமே இது மாறப்போறதில்லை. ஸோ இதெல்லாம் வந்து டிக்ளரேட்டிவ் நாலேஜ். ஸோ அடுத்து வந்து ப்ரொசீஜரல் நாலேஜ்ன்றது என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு மியூசிக் கற்றுக்கணும், ஒரு கீபோர்டு கற்றுக்கணும், இல்லை ஒரு கிட்டார் கற்றுக்கணும் அப்படின்னா, அந்த விஷயத்துக்கு வந்து நான் வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் யூஸ் பண்ணி நான் அதை லேர்ன் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அது ஒரு ப்ரொசீஜர்லாம், இந்த கிட்டார்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு எனக்கு ஒரு ப்ரொசீஜர் தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் எனக்கு சப்கான்ஷியஸாகவே நான் ஹையர் லெவலில் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன், அந்த பர்டிகுலர் கிட்டாரை வந்து நான் அப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற, இந்த ஸ்ட்ரிங்கை எப்படி தான் அடிக்கணும்னு நான் யோசிக்க மாட்டேன், பட் ஆனால் மியூசிக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்றது தான் அவர் வந்து ப்ரொசீஜரல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்து இந்த ரெண்டு விதமான நாலேஜை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு கிளாஸஸ் ஆஃப் மெமரி சொல்றாரு. ஸோ இவர் வந்து இந்த பர்டிகுலர் புக்கை வந்து 1986ல் எழுதினாரு. இந்த 1986ல் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து இவர் எழுதின புக் வந்து மெமரி மாடல்ஸ் பத்தி, ஹியூமன் எப்படி மெமரி மாடல்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புக் எழுதியிருந்தாரு. ஸோ அதோட ஃபாலோயிங்காகவே இந்த புக்லையும் கொண்டு வந்திருந்தாரு. ஸோ இந்த புக்கில் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரினா என்ன, லாங் டேர்ம் மெமரினா, டூ கிளாசஸ் ஆஃப் மேஜர் கிளாஸஸ் ஆஃப் மெமரி வந்து ஒன்று ஷார்ட் டேர்ம் மெமரி, இன்னொன்று வந்து லாங் டேர்ம் மெமரி அப்படின்றாரு. ஸோ ஷார்ட் டேர்ம் மெமரின்றது நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள ரேம் மெமரி, நம்ம வந்து அந்த விஷயத்தை உள்வாங்குறோம், டக்குன்னு நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும், அது ரொம்ப நேரமாக நம்ம மைண்டில் நிற்காது. ரெண்டாவது கைண்ட் ஆஃப் மெமரி வந்து லாங் டேர்ம் மெமரி. இந்த லாங் டேர்ம் மெமரின்றது வந்து என்னென்னா, நம்ம விஷயங்கள் வந்து என்னென்ன லேர்ன் பண்ணுமோ அது எல்லாமே நம்ம பிரெயினில் ஸ்டோர் ஆகிட்டு அது வந்து ரொம்ப லாங் டேர்ம்க்கு பாஸ்ட்டில் அது சேவ் ஆகிருக்கும், அதை வந்து நம்ம ஆக்ஷன்ஸும் அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து லாங் டேர்ம் மெமரி அப்படின்றது. ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டரில் அவர் வந்துட்டு மெயினாக சொன்னது என்னென்னா, நாலேஜ்னா என்ன, நாலேஜோட டைப்ஸு, அதுக்கப்புறம் மெமரினான மெமரியோட கிளாஸஸ். ஸோ அல்டிமேட்டாக நமக்கு ஒரு திங்கிங் வரும், ஒரு ஒரு ப்ராடக்ட் டிசைனுக்கோ இல்லை ஒரு ப்ராசஸ் டிசைனுக்கோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம திங்க் பண்ணணுமா, ஒரு ஹியூமனை பத்தி அனலைஸ் பண்ணணுமா அப்படின்ற கேள்விகள்லாம் வரும். பட் ஆனா இதுதான் வந்து அடுத்து வந்து வந்த எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே இது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, இருந்திருக்கு. இந்த மெத்தடாலஜிஸை ஃபாலோ பண்ணி தான், இந்த தாட் ப்ராசஸ் திங்க் பண்ணி தான் ஒரு செப்பரேட் ஃபீல்டே ஒன்று உருவாக்கியிருக்கு, அதுக்கு பேர் வந்து யூஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஐ யூஎக்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. யூஎக்ஸ்ன்றது எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். ஸோ இந்த யூஐன்றது இன்டர்ஃபேஸ், யூஎக்ஸ்ன்றது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீல்டு உருவானதே வந்து இந்த இந்த கண்டென்ட்ஸை பேஸ் பண்ணி தான். ஸோ அடுத்து வந்து சாப்டர் 4 வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போறாரு கன்ஸ்ட்ரெயின்ஸு, டிஸ்கவரபிலிட்டி அண்ட் ஃபீட்பேக் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போறாரு. ஸோ இதில் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸுன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பைக் விஷயங்கள் தான். பைக்கில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லிமிட் இருக்கும், அந்த லிமிட்டை வச்சு நம்ம வந்து அதை தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸில் 4 விதமான கன்ஸ்ட்ரெயின்ஸ் சொல்கிறாரு. ஒன்று வந்து ஃபிசிக்கல் கன்ஸ்ட்ரெயின். ஃபிசிக்கல் கன்ஸ்ட்ரெயின்னா எனக்கு தெரியும், ஓகே இந்த லிமிட்டுக்கு மேலே என்னால் போகக்கூடாது, அதில் நான் வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தெரியும். ரெண்டாவது வந்து கல்ச்சரல் கன்ஸ்ட்ரெயின்ட். இந்த கல்ச்சரல் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஒரு டிசைன் சீனியர் டிசைனர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு மவுத் வாஷ் ஒன்று லிஸ்ட்ரன் நினைக்கிறேன் அந்த கம்பெனி பேர், அந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஒன்று தயாரிச்சாங்க, லைக் ஒரு கம்மு மாரி, அதை வாயில் போட்டு நம்ம மென்னோம் அப்படின்னா நம்ம வந்து வாய் வந்து கிளீன் ஆகிடும், அதே நேரத்தில் ஸ்மெல்லும் வராது அப்படின்ற மாதிரி அது யூஎஸ்ல லான்ச் பண்ணாங்க, பெரிய ஹிட். அதே ப்ராடக்டை வந்துட்டு திருப்பி வந்து தாய்லாண்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு 5% கூட சேல் ஆகல அது. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது, அந்த கம்பெனி அனலைஸ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் தான், கல்ச்சரல் கன்ஸ்ட்ரெயின். ஸோ ஜென்ரலாகவே ஏஷியன் கண்ட்ரிஸ் என்னன்னா, அந்த விஷயம் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து வாயில் போட்டு ஒரு தடவை மின்னிட்டாயில் கொப்பளிச்சிட்டா நம்ம வந்து அதை ஒரு ஃபுட்டை தவிர எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டா நம்ம வெளில துப்பிடுவோம், ஒரு கம்மா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும், பட் ஆனா வந்து முழுங்கறதுன்றது அந்த கல்ச்சர்ல இல்ல. ஸோ அந்த விஷயங்களையும் எந்த ஒரு விஷயத்திலையும் கன்சிடர் பண்ணணும், ஒரு ப்ராடக்டா இருக்கட்டும் அந்த விஷயத்துல இந்த கல்ச்சரல் கன்ஸ்ட்ரெயின் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் மூணாவது வந்து செமாண்டிக் கன்ஸ்ட்ரெயின். ஸோ இந்த செமாண்டிக் கன்ஸ்ட்ரெயின்னா எழுத்து வகையாவோ இல்ல ஒரு ஒரு இண்டிகேஷன் வழியாவோ இது வந்து சொல்லிடணும், இதுக்கு மேல இந்த இதான் லிமிட், இதுக்கு மேல நீங்க இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு டிவி ஒன்று இருந்தது, அந்த டிவியை வந்துட்டு ஒரு பட்டன் ஒரு என் ஃப்ரெண்டு தட்ட போனான், தட்ட போனோன்னு அது ஒர்க் ஆகல, ஒர்க் ஆகலன்னா ஒரு நாலு சாத்து ஒரு உடனே ஒரு அடி அடிச்சு பார்த்தான், அப்பயும் ஸ்டார்ட் ஆகல, லைக் ஒர்க் ஆகல. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து என்ன சொல்லணும்னா, ஓகே இந்த பட்டன் ப்ரெஸ் ஆகலன்னா இது அடுத்து இது என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த சீக்வன்ஸ் அங்கே டிஃபைன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு செமாண்டிக் ஒரு வேர்ட் இருக்கணும், ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் இருக்கணும் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு அப்படின்ற மாதிரி தான் செமாண்டிக் கன்ஸ்ட்ரெயின்.
என்ன பண்ணலாம்னு சொன்னீங்க
சொல்றேன்னா, இப்போ நான் வந்து ஒரு டிவி ஒரு பட்டன் இருக்கு, அது ரிமோட் இல்ல, டிவியோட பட்டன் இருக்கு, அந்த டிவியோட பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணி பாக்குறேன், அது ஒர்க் ஆகல. ஸோ அது ஒர்க் ஆகலன்னா அந்த டிவியில என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத நான் யோசிக்காம என்ன பண்றேன், ஓகே இந்த டிவியை வந்து ஒரு தட்டி தட்டினா ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்ற மைண்ட் வந்து அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு போய் இது போயிடுது. ஸோ அப்போ வந்து நம்ம வேர்ட் ஆஃப் காஷன் எதா இருக்கணும், இந்த வேர்ட் ஆஃப் காஷன் தான் அவர் வந்து செமாண்டிக் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஏதோ ஒரு வார்த்தை வந்து இது மாதிரி சிவி ஸ்டார்ட் ஆகலன்னா டோன்ட் இது அந்த பர்சன் அதை தான் பண்ணுவான் அடுத்து பண்ணுவான்ற ப்ரிடிக்ட் பண்ணி அந்த ஒரு செமாண்டிக் கன்ஸ்ட்ரெயின் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுல. ஸோ அதுதான் வந்து செமாண்டிக் கன்ஸ்ட்ரெயின். ஓகேண்ணா, அடுத்து வந்து லாஜிக்கல் கன்ஸ்ட்ரெயின். ஸோ இந்த லாஜிக்கல் கன்ஸ்ட்ரெயின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஸ்விட்ச் போர்டு இருக்கு நம்ம வீட்டில் உள்ள ஸ்விட்ச் போர்ட்ஸ்.
ஆனால் இந்த செமாண்டிக் கன்ஸ்ட்ரெயின்க்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா, யாருக்காவது நம்ம ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சிங்களேன், அவன் வர்றதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் லேட்டாகுது அப்படின்னா, நம்ம வந்து இங்கே வந்து ரொம்ப அர்ஜென்ட் பண்ணிகிட்டே இருப்போம், இன்னும் வரல அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம என்ன நினைப்போம், அவன் வந்து இன்னும் வரல தான் நினைப்பேன் ஒழிய, அவன் வந்து எவ்வளோ ஸ்பீடு இருக்கு, அவன் எவ்வளோ தூரம் இருக்குது, ஆக்சுவலாக அந்த தூரம் வந்து இவ்வளோ தான் கடக்க முடியுமே, இவ்வளோ ஸ்பீடு இவ்வளோ நேரம் ஆகும் கண்டிப்பாக, அந்த நேரம் யோசிக்க மாட்டோம், நம்மளுக்கு வந்து அந்த அர்ஜென்சி மட்டும் தான் நம்ம முக்கியம்.
ஸோ அதை வந்து அவர் எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாருன்னா, சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணால் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றாரு. லைக் அந்த கன்ஸ்டன்ஸ் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாருன்னா, இப்போ வந்து ரூம்ல உள்ள ஃபர்ஸ்ட் லைட்டு, அதாவது என்ட்ரானோன்னு உள்ள ஃபர்ஸ்ட் லைட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் வைக்கலாம், செகண்ட் ஃபேனுக்கு அடுத்து வர ஃபேனுக்கு ஃபேன் ஸ்விட்ச் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து லாஜிக்கல் லாஜிக்கலாக நம்ம வந்து ஒரு விஷயத்த அடாப்ட் பண்ணோம்னா லாஜிக்கல் கன்ஸ்ட்ரெயின் வந்து தெளிவாக இருக்கும், அது அதில் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த விஷயம் வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல வந்துட்டு அஞ்சு கன்ஸ்ட்ரெயின் சொல்லி முடிச்சதுக்கப்புறம், இதுதான் சாரி ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் லெகசி ப்ராப்ளம்ஸ் பத்தி சொல்றாரு. ஸோ லெகசி ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு பேட்டரி ஒன்று கண்டுபிடிக்கிறேன், இந்த பேட்டரி கண்டுபிடிச்சிட்டா அது வந்து நல்ல எஃபிஷியண்டா இருக்கு, பட் ஆனால் அது வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒன்று ஏஏ சைஸ் பேட்டரி, ஒன்னொன்று வந்து ட்ரிபிள் ஏ சைஸ் பேட்டரி, இது எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டர்ட். ஸோ இதை தவிர நான் வேற எதுவும் புதுசாக கண்டுபிடிச்சா அது வேற ஷேப்ல இருந்தாலும் அது எஃபிஷியண்டா இருக்குனாலும் அதை அடாப்ட் பண்ண முடியாது. ஸோ அங்கதான் வந்து இது இந்த லெகசி ப்ராப்ளம் வருது. லெகசி ப்ராப்ளம்ன்றது வந்து அந்த பர்டிகுலர் ஸ்லாட்ல வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைட் பண்ணுமே தவிர என் எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி நான் அதை டிசைன் பண்ண முடியாது, ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து அடாப்ட் பண்ணி போயானோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து இந்த சாப்டர்ல அவர் சொல்றாரு, லைக் கன்ஸ்ட்ரெயின்ஸ், டிஸ்கவரபிலிட்டி அண்ட் ஃபீட்பேக்ல. இன்னும் டீட்டெயிலாக இருக்கு, பட் ஆனால் அது ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும், நான் அதுக்குள்ள போல. அடுத்தது வந்து சாப்டர் 5 வந்து ஹியூமன் எரர், ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டு இல்லை ஹியூமன் எரர் கிடையாது, அது பேட் டிசைன் அப்படின்னு சொல்கிறார் சாப்டர் ஃபைவ்ல. ஸோ அதை நான் அந்த லேண்ட்லார்ட் லேடி சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான், அந்த லேடி வந்து தன்னை தப்புன்னு நினச்சது இல்லை, அது பேட் டிசைன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி தான் இந்த சாப்டரோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். இதில் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஜாப்பனீஸ் ப்ராசஸ் பற்றி இங்கே சொல்கிறாரு. இந்த ஜாப்பனீஸ் ப்ராசஸ் என்னென்னா, அஞ்சு ஒய் கேட்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பிளேன் வந்து ஒய் டிட் த பிளேன் கிராஷ், ரெண்டாவது வந்து ஒய் டிட்ன்ட் த பைலட் பைலட் ரெக்கவர் ஃப்ரம் த டைவ், மூணாவது வந்து ஒய் வாஸ் தட் அண்ட் ஒய் வாஸ் தட் கேட்டதுக்கப்புறம் வந்து ஃபர்தர் என்கொயரிஸ் நீடட் அப்படின்ற மாதிரி அந்த அஞ்சு அந்த விஷயங்களை சொல்றாரு. ஒய் வாஸ் தட், அப்புறம் திருப்பி வந்து ஒரு ஆன்சர் வருது, அந்த ஆன்சருக்கு அப்புறம் திருப்பி ஒய் வாஸ் தட் அப்படின்ற வருது. ஸோ இந்த அஞ்சு ஒய் வந்து நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றது. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லணும்னா, இந்த எக்ஸாம்பிள் கிளியராக இல்லை, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஹோண்டா கம்பெனி கார் பற்றி ஒரு நிறைய விஷயம் இந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஹோண்டா கார் வந்து என்னாச்சுன்னா, ஒரு பொண்ணு அப்பாவும் வந்து ஒரு ஹோண்டா சிட்டின்னு நினைக்கிறேன் அந்த கார் யூஎஸ்ல எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போகும்போது பர்ச்சேஸ் பண்ண போகும்போது வெனிலா ஐஸ்கிரீம் வாங்குறாங்க. வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கும் போதெல்லாம் வந்து கார் வந்து எந்த ப்ராப்ளமும் ஆகலை, ஆனால் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கும் போது மட்டும் கார் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணும்போது அந்த இவருக்கு அந்த அப்பாவுக்கு புரியவே இல்லை, ஏன் இந்த வண்டி ஆஃப் ஆகுது, எதுக்கு ஆஃப் ஆகுது அப்படின்றத புரியவே இல்லை. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறார், அவர் என்ன கடைசியாக முடிவு பண்ணுறாரு, சரி ஓகே இந்த வண்டி இதே மாதிரி ஒரு 10 தடவை ஆயிருக்கு, 10 தடவை ஆனதுக்கப்புறமும் திருப்பி என்ன யோசிக்கிறாரு, இது வந்து இதுக்கு வந்து கம்பெனிகிட்ட தான் கேட்கணும் அப்படின்னா, கம்பெனிகிட்ட போய் சொல்லியிருக்காரு, நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கும் போது கார் வந்து ஆஃப் ஆகலை, ஆனால் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கினா லைக் கார் ஆஃப் ஆயிடுது அப்படின்ற மாதிரி ரீசன் சொன்னேன். அந்த கம்பெனி வந்து என்ன இவர் வந்து இது மாதிரி காமெடியாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்க முடியாது. பட் அந்த இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாதிரி. அந்த கார் எடுத்துகிட்டு போய் அந்த இன்ஜினியர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இன்ஜினில் ஒரு மேஜர் பிரச்சனை இருந்திருக்கு, அது வந்து அந்த ஹோல் ஹோண்டா சிட்டி ஃபிளீட்ல எல்லா கார்லையுமே அந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ அது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் மட்டும்தான் அது ரிவீல் ஆயிருக்கு, அதை கண்டுபிடிக்காம விட்டுருந்தா எல்லா காருமே ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் போய் நின்றுருக்கும் அப்படின்றத ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அல்டிமேட்டாக என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷனை கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அந்த ஒரு பர்டிகுலர் இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அடுத்து வந்து ஒரு ஹியூமன் ஏன் வயலேஷன் பண்ணுறான், டெலிபரேட்டாக ஏன் வயலேஷன் பண்ணுறான்றதுக்கு ரெண்டு விதமான வயலேஷன் சொல்கிறாரு. ஒன்று வந்து ரொட்டீன் வயலேஷன், ஒன்று சிச்சுவேஷனல் வயலேஷன். ஸோ ரொட்டீன் வயலேஷனுக்கு நான் கொடுத்த அதே எக்ஸாம்பிள் தான், அந்த எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் டோர் இருக்கு, அந்த கிளாஸ் டோர்ல எந்த பிடியுமே இல்லை. ஸோ எல்லா மனுஷங்களுமே அந்த கிளாஸ் டோர்ல போய் இடிச்சிடிச்சு முட்டிக்கிறாங்க. அப்போ அந்த கிளாஸ் டோர் மேல தப்பா இல்லை அந்த பர்சன் முற்ற பர்சன் மேல தப்பா அப்படின்றத அனலைஸ் பண்ணோம்னா, அந்த ரொட்டீன் வயலேஷன் காரணம் அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட ஃபெயிலியர். ஸோ அதை தான் அவர் வந்து ரொட்டீனா அந்த வயலேஷன் நடக்குது, அது எய்தர் வந்து ஹியூமன் சைட் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லைனா வந்து ப்ராடக்ட் சைடாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ரெண்டாவது வந்து சிச்சுவேஷனல் வயலேஷன் என்னன்னா, இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ரெட் லைட் போட்டிருக்கு, அந்த ரெட் லைட் போட்டிருக்கும் போது எல்லாரும் சுற்றி நிறைய பேர் இருந்தாங்கன்னா அந்த ரெட் லைட் வந்து வயலேட் பண்ண மாட்டாங்க, பட் யாருமே அதை பார்க்காத போது நான் வயலேட் பண்ண தோணும். ஸோ இதெல்லாம் வந்து சிச்சுவேஷனல் வயலேஷன். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்கணும், இந்த வயலேஷன்ஸ்லாம் எப்படி ஹியூமன் அவாய்ட் பண்ணுறது பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அடுத்தது வந்து ரெண்டு எரர்ஸை வந்து அடுத்து எரர்ஸ்க்கு வர்றாரு, வயலேஷன் முடிச்சுட்டு வந்து எரர்ஸ்க்கு வர்றாரு. ஸோ எரர்ல என்ன சொல்றாருன்னா, ரெண்டு விதமான எரர்ஸ் வர்றாரு, ஒன்று வந்து ஸ்லிப்பு, இன்னொன்று வந்து மிஸ்டேக். ஸோ ஸ்லிப்புன்றது என்னன்னா, இப்போ நான் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், அந்த கோலுக்கு வந்து நான் வந்து ஒரு பிளான் போட்டு போகும்போது ஏதாவது நான் பண்ண சீக்வன்ஸ்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா அது சின்ன சின்ன ஸ்லிப்புன்னு சொல்லிக்கலாம். பட் மிஸ்டேக்னா என்னோட கோலே தப்பா இருக்கு அப்படின்ற போது அது மிஸ்டேக் அப்படின்றாரு. ஸோ இதுதான் அவர் சொல்ற ரெண்டு டைப் ஆஃப் எரர், ஒன்று வந்து ஸ்லிப்பு, இடையில வர மிஸ்டேக்கு, இன்டர்மீடியட் மிஸ்டேக்ஸ் கோல் அச்சீவ் பண்றதுக்கு. இன்னொன்று மிஸ்டேக்ன்றது என்னன்னா, ஓவரால் கோலே தப்பா இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அடுத்து திருப்பி அதுக்குள்ள நிறைய போறாரு, ஆக்ஷன் பேஸ்ட் ஸ்லிப்ஸ் அது மாதிரி நிறைய டெஃபினேஷன் போறாரு, அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா இருக்குன்னு அதுக்குள்ள போல. ஸோ அடுத்து வந்து சாப்டர் சிக்ஸ்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, டிசைன் திங்கிங் பத்தி சொல்றாரு. ஸோ இப்போ நீங்கள் மெயினாக வந்து எந்த ஒரு ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் சென்டருக்குள்ளே போனாலுமே, ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், நான் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் தயாரிக்க போகிறேன், இல்லை புதுசாக ஒரு டெக்னாலஜி உருவாக்க போகிறனாலும், மெயினாக என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் டிசைன் திங்கிங் கோர்ஸ் எடுத்துக்கங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற எல்லா இன்குபேஷன் சென்டர்லையுமே அது வந்து சொல்லுவாங்க. ஸோ டிசைன் திங்கிங்கிறது என்ன டிஃபைன் பண்ணுறாருன்னா, இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் த ரூட் இஷ்யூஸ் ஃபர்ஸ்ட், ஒன்ஸ் த ரியல் ப்ராப்ளம் இஸ் டிட்டர்மைன்ட், அ வைட் ரேஞ்ச் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆர் கன்சிடர்ட். சொல்யூஷன் டு த ப்ராப்ளம் இஸ் ஒன்லி செலக்டட் ஆஃப்டர் தோஸ் ப்ரையர் ஸ்டெப்ஸ் ஆர் டேக்கிள்டு அப்படின்றாங்க. ஸோ டிசைன் திங்கிங்றது என்னன்னா, ஐ கோ டு த ரூட் ஆஃப் த இஷ்யூ டு சால்வ் த ப்ராப்ளம் ரேதர் தென் நான் வந்து அது மேலோட்டமாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணாமல் ரூட் ஆஃப் த இஷ்யூ போய் அது உண்மையிலேயே அதான் ரீசனாக சால்வ் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு. இப்போ ஐஐசிலே வந்து ஒரு சிபிடிஎம்ல ஒரு டிசைன் திங்கிங் மாடல் இருக்கு. ஆனா இவர் வந்து இவர் பீரியட்ல உருவாக்கின மாடல் பேர் வந்து டபுள் டைமண்ட் மாடல் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாடல் பேரு மொத அதுல என்ன சொல்றதுன்னா, அதுல ரெண்டு ஃபேஸ் இருக்கு அந்த டபுள் டைமண்ட் மாடல் ஆஃப் டிசைன்ல. ஒன்னு வந்து ஃபைண்ட் த ரைட் ப்ராப்ளம், ரெண்டாவது வந்து ஃபைண்ட் த ரைட் சொல்யூஷன். ஸோ ஃபைண்ட் த ரைட் ப்ராப்ளம் என்னன்னா, அதே தான் நான் ஒரு ஜென்ரல் ப்ராப்ளம் இருக்கேன், ஒரு உலகத்தோட பிரச்சனையை என்னால் சால்வே பண்ண முடியாது, பட் ஆனால் அந்த ஜென்ரல் ப்ராப்ளம்லேருந்து ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நான் வந்து ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டேன்னாலே ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் முடிஞ்சு போச்சு, ஃபைண்ட் த ரைட் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது வந்து நான் அதுக்கான ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணுறேன், அந்த ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஐ கோ ஆன் டு அ ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன். நிறைய ஐடியாஸ்லேருந்து இந்த ஐடியா தான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது தான் ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன் அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பு தான் வந்து அவர் டபுள் டைமண்ட்னு சொல்கிறாரு. இதுக்கு ஒரு சின்ன இமேஜ் வரும், அந்த இமேஜ் வந்து என்னால் காமிக்க வருமான்னு தெரில, காமிக்கிறேன் மேபி, இல்லை மேபி அதை நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது அந்த டபுள் டைமண்ட் இது அதில் ஒன்றும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்ஸ் வரும், அதை காமிக்கிறேன். அல்டிமேட்டாக இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸில் நாலு ஸ்டெப்பு சொல்கிறாங்க. ஒன்று வந்து அப்சர்வேஷன், இன்னொன்று வந்து ஐடியா ஜென்ரேஷன். இப்போ நான் முன்னாடி சொன்னது என்னென்னா, ஒரு ஜென்ரல் ப்ராப்ளம்லேருந்து ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் வந்து ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்லேருந்து ஸ்பெசிஃபிக் சொல்யூஷனுக்கு வரும். ஸோ இதில் ரெண்டு ஃபேஸ் வருது அப்படின்றது. பட் ஆனால் அந்த சைக்கிளுக்கே ஒரு நாலு ஸ்டெப் இருக்குது, டிசைன் திங்கிங் சைக்கிளுக்கே ஒரு நாலு ஸ்டெப் இருக்குது இந்த மாடலில் அப்படின்றது. அதில் முதல்ல வந்து அப்சர்வேஷன். ஸோ அப்சர்வேஷன்ன்றது வந்து என்னென்னா, இப்போது முதல் அப்சர்வேஷன், ரெண்டாவது ஐடியா ஜென்ரேஷன், மூணாவது வந்து ப்ரோட்டோடைப்பிங், நாலாவது வந்து டெஸ்டிங். ஸோ அப்சர்வேஷன்ன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து இந்தியா தான் வந்து வேர்ல்டு ஒரு யங்கஸ்ட் நேஷன் சொல்லலாம் இந்தியா வந்து. ஆனால் இன்னும் ஒரு 40-50 வருஷத்தில் வந்து இந்தியா வில் பி ஹேவிங் அ லாட் ஆஃப் ஓல்ட் பீப்புள். ஸோ இப்போ இந்த ஓல்ட் பீப்புளுக்கான நான் ப்ராடக்டை கேட்டர் பண்ணணும்னு நினைக்கிறதே அது ஒரு பெரிய மார்க்கெட். அப்போது அதை எப்படி என்கேஷ் பண்ணுறதுன்னா, நான் வந்து ஒரு ஓல்டு பர்சன் மாதிரி திங்க் பண்ணணும், அவங்கள எம்பத்தைஸ் பண்ணணும். ஸோ இதுதான் அப்சர்வேஷன் அப்படின்றாரு. அப்போ அவங்களுக்கான உண்மையான பிரச்சனைகள் என்ன, அவங்களுக்கான தேவையான டிவைசஸ் என்ன, அவங்களுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன தேவைப்படுது, ஒரு ஆப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், அதை எப்படி நான் திங்க் பண்ணணும், அந்த அப்சர்வேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, முதல்ல எம்பத்தைஸ் பண்ணுவோம் அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு. அதுக்கப்புறம் ரிக்குயர்மெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி ரிக்குயர்மெண்ட்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அந்த ரிக்குயர்மெண்ட்ஸ் வந்துட்டு, இப்போ நான் ஒரு ஓல்டு பர்சன்ட்ட போயிட்டு நான் கேட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்ன சொல்லுவாருன்னா, முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அது முட்டி வலிக்குதுன்றது அவரோட பிரச்சனை. அதை வந்து நான் ஒன்று அவரோட முட்டி தான் ப்ராப்ளமான்றத பார்த்தேன் அப்படின்னா, அவருக்கு மட்டும் அது ஸ்பெசிஃபிக் சொல்யூஷனாக போயிடும். பட் எல்லாருக்கும் அது அவரோட காலுக்கு மட்டும் மாற்றுற மாதிரி ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்காம, எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்கணும், ஓவராலாக திங்க் பண்ணணும் அப்படின்னா, அது இன்னொரு பெரிய ஹியூஜ் மார்க்கெட்டை கேட்டர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ரிக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் ரீடிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து முதல்ல எம்பத்தைஸ் பண்ணிட்டு ரிக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணதுக்கு அப்புறமா, இதுதான் நான் சால்வ் பண்ண போகிறேன்ற ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அப்சர்வேஷன். இதுதான் என் ப்ராப்ளம், இதுதான் நான் சால்வ் பண்ண போகிறேன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்சர்வேஷன். ரெண்டாவது வந்து ஐடியா ஜென்ரேஷன். ஸோ இந்த ஐடியா ஜென்ரேஷன்ன்றது என்னன்னா, என்னோட பர்டிகுலர் ப்ராப்ளமுக்கு நான் நிறைய ஐடியாஸ் கிரியேட் பண்ணுவேன். அது வந்து சில டைம்ஸ் இது வந்து எல்லாருக்குமே தெரியும், பிரெயின் ஸ்டாமிங் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் ஸ்டாமிங் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ இந்த பிரெயின் ஸ்டாமிங்ல வந்து யாரையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க டீம்ல. நீ என்ன ஐடியா வேணா கூட, ஸ்டூப்பிடா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ்ல வந்துட்டு நிறைய ஐடியாஸ் போரின் ஆனதுக்கப்புறம் சில பேராமீட்டர்ஸ் வச்சு எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம், இதான் உண்மையிலே இருக்கு அப்படின்றத பண்ணதுக்கு அப்புறமா மூணாவது ஸ்டேஜுக்குள்ள போவோம். மூணாவது ஸ்டேஜ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சொல்யூஷனை மட்டும் எடுத்து அதை நான் ப்ரோட்டோடைப் பண்ணி பார்த்து ஒரு ஸ்மால் ஸ்கேலில் டெவலப் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஒரு யூசருக்கு கொடுத்து பார்த்து டெஸ்ட் பண்ணுவேன். அடுத்து இந்த ப்ரோட்டோடைப்பிங் முடிச்சதுக்கு அப்புறமா தான் டெஸ்டிங் வந்து அந்த யூசர் பார்த்துட்டு, ஓகே எனக்கு இதெல்லாம் தான் பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு சரி பண்ணணும் அப்படின்னு அந்த யூசர் ஃபீட்பேக் கொடுக்கும்போது தே கோ ஆன் டு ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஸோ இதுதான் வந்து ஒரு டிசைன் திங்கிங், எனி ப்ராடக்டாக இருக்கட்டும், எனி ப்ராசஸாக இருக்கட்டும். நான் சொன்னது வந்து எனக்கு ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ப்ராடக்ட் வழியில் சொன்னேன், பட் இது ஒரு ப்ராசஸ்க்குமே இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அடுத்து வந்து ஆக்டிவிட்டி சென்டர், நான் ஹியூமன் சென்டர் டிசைன் பத்தி நிறைய சொல்லிட்டாரு, அடுத்து ஆக்டிவிட்டி சென்டர் டிசைன் பத்தி சொல்றாரு. ஸோ அது வந்து ரொம்ப கதையா இருக்கும். ஸோ அதை வந்து நான் உள்ள போ டெக்னிக்கலா இருக்கும், அதுக்குள்ள நான் போல. அடுத்து வந்து சாப்டர் 7. ஸோ இந்த சாப்டர் 7ல என்ன சொல்றாருன்னா, டிசைன் இன் த வேர்ல்ட் ஆஃப் பிசினஸ் அப்படின்றாரு. ஸோ இப்போ இதுல வந்து மெயினா நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம இதுக்கு ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா மொபைல் மார்க்கெட். ஸோ இந்த மொபைல் மார்க்கெட்ல நிறைய டிவைசஸ் வருது, எல்லாமே வருது, எதை வாங்கணும், ஏன் வாங்கணும், அது அப்படின்ற கேள்விகள் நம்ம வந்து கேட்குறோமா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் அந்த மொபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதுல வந்து அந்த வேர்ல்ட் ஆஃப் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி டிசைன் பண்றது அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. அதுல வந்து டூ ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இனோவேஷன் சொல்றாரு. ப்ராடக்ட் இனோவேஷனுக்கு வந்து டூ டைப்ஸ் சொல்றாரு. ஒன்று வந்து இன்க்ரிமெண்டல் இனோவேஷன், ஒன்று வந்து ரேடிக்கல் இனோவேஷன். ஸோ இன்க்ரிமெண்டல் இனோவேஷன்றது என்ன, லெஸ் கிளாமரஸ் பட் மோர் காமன் அப்படின்றாரு. ஸோ இந்த இதுக்கு ஒரு கரெக்டான இன்க்ரிமெண்டல் இனோவேஷனுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா ஆப்பிள் சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு டக்குன்னு ஒரு ஒரு ஐடியாவை கொண்டு வந்துடாம அந்த ஐடியா வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரிமெண்ட் பண்ணி எல்லாருமே வந்து வாட்டர் ப்ரூஃப் சிஸ்டம், ஆண்ட்ராய்டில் எல்லாருமே வாட்டர் ப்ரூஃப் சிஸ்டம் கொண்டு வந்தாலும் நான் என் ஃபோனுக்கு வந்து என்னோட ஃபீச்சர்ஸ் டிஸ்டர்ப் ஆகாம நான் எப்படி அது வாட்டர் ப்ரூஃப் கொண்டு வரேன்னு பொறுமையாக தான் அவங்க லான்ச் பண்ணாங்க. ஸோ எந்த ஒரு இனோவேஷனுமே அவங்க வந்து இன்க்ரிமெண்டலாக தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர உடனே ஆல் ஆஃப் அ சடன் ஒரு அந்த டச் ஸ்கிரீன் கெப்பாசிட்டிவ் டச் ஸ்கிரீன் கூட ஆப்பிளாக அவங்க உருவாக்கலை. அதுக்கு முன்னாடி நிறைய பேரோட ஃபெயிலியர்ஸ் தான் ஆப்பிள் வந்து அந்த கெப்பாசிட்டிவ் டச் ஸ்கிரீனையும் உருவாக்க வச்சுது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஆப்பிள் இஸ் அ இன்க்ரிமெண்டல் இனோவேஷன் கம்பெனி. ஸோ இந்த ரேடிக்கல் இனோவேஷன்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரேடிக்கல் இனோவேஷன்ன்றது என்னன்னா மோர் கிளாமரஸ். இப்போ இருக்கிற எல்லா ஸ்டார்ட் அப்ஸுமே வந்து என்ன சொல்றதுன்னா ராடிக்கல் இனோவேஷன் தான். ஸோ எல்லா ஸ்டார்ட் அப்ஸும் சொல்ல முடியாது, சில ஸ்டார்ட் அப்ஸ் அவங்க வந்து என்னன்னா உடனே நான் இந்த உலகத்தை மாற்றணும், உடனே வந்து இது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மார்க்கெட் உள்ள என்டர் ஆவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அவங்க அப்படியே ஃபேட் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ ஒரு ஆத்தர் என்ன சொல்றாருன்னா இன்க்ரிமெண்டல் இனோவேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேதர் தென் ராடிக்கல் இனோவேஷன் அப்படின்றத சொல்றாரு. ஸோ நான் ஆல்ரெடி அந்த செல்போன் மார்க்கெட்டை பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ செல்போன் மார்க்கெட்ல வந்து அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு, காம்படிட்டிவ்னஸ்க்கு வந்து மூணு டைமென்ஷன் சொல்றாரு. காம்படிட்டிவ்னஸ்ல மொத டைமென்ஷன் வந்து ப்ரைஸ், ரெண்டாவது வந்து ஃபீச்சர், மூணாவது வந்து குவாலிட்டி. இந்த மூணு எந்த கம்பெனி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் வந்து காம்படிட்டிவா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அடுத்து வந்து ஃபேக்டர்ஸ் தட் கான்ட்ரிபியூட் டு ஃபீச்சர் க்ரீப் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் வந்து என்னன்னா இதுக்கு வந்து நான் எப்படி சொல்றதுன்னா இதை வந்து நான் இந்த புக்ல கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியாது. பட் ஆனால் டிவிஎஸ் 50 தான் ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள். வந்து கடைசியாக இந்த புக்கில் வந்து நான் சொல்ல எல்லா விஷயமே வந்து மேலோட்டமாக ஸ்கிமேட்டிக்கான ஒரு விஷயம் தான். இதில் எல்லாத்துக்குமே அவர் ஒரு ஸ்டோரியோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த புக்கை வந்து படித்தோம்னா இன்னும் அந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசியாக இந்த புக்கை எண்ட் பண்ணுறது வந்து ஸ்டிக்கர்ஸ் லான்னு சொல்லி ஒரு லாவோட எண்ட் பண்ணுறாரு. அது என்ன சொல்கிறாருன்னா த கோட் த நேம்ஸ் ஆஃப் ஃபேமஸ் பீப்புள் கெட் அட்டாச் டு த ஐடியாஸ் ஈவன் தோ they had nothing to do with them அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு வந்து ஆப்பிள் தான் எக்ஸாம்பிள் சொல்றாரு. அந்த கெப்பாசிட்டிவ் டச் ஸ்கிரீன் என்னதான் ஆப்பிள் வந்து கெப்பாசிட்டிவ் டச் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லி உருவாக்கி இருந்தாலும் அதுக்கான ஃபெயிலியர்ஸ் வந்து மற்ற கம்பெனிஸோட ஃபெயிலியர்ஸ் தான் இங்கே ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து இந்த புக்கோட கடைசி சாப்டர். ஸோ இதை வந்து நான் எதுக்கு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா இதை வந்து சைக்காலஜிக்கலா ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து எப்படி பாக்குறாங்க, ஒரு டிசைனர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் இல்லாம ஒரு யூசர் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு. அதே மாதிரி நான் ஒரு புது ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப்ப உண்மையிலேயே வந்து ரீசனபிளா அது வந்து நான் அந்த கரெக்டான ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றேன்னா அப்படின்ற விஷயங்களுக்குலாம் இந்த புக் வந்து உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ ஐஐசியில வந்து எஸ்ஐடின்னு சொல்லி ஒரு தனி ஒரு யூனிட் இருக்கு, அதுக்கு ஒரு தனி சிஇஓ இருக்காரு. ஸோ அவர்கிட்ட போய் நம்மளோட ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னாலும் அவங்களே வந்து நம்மளை இன்குபேட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்காண்டிதான் இந்த புக்கை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். மேபி ரொம்ப தியரட்டிக்கலாக இருந்தால் மன்னிக்கவும். பட் ஆனால் சைக்காலஜிக்கலாக நீங்கள் புக்கு படிக்கும் போது இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்கிமேட்டிக்காக நிறைய சொல்லிட்டேன், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட்.
தேங்க்ஸ் பிரதி, நல்லா இருந்தது.
இது கொஞ்சம் வித்தியாசமானது, ஏன்னா வந்து எப்போ நம்ம லிட்ரேச்சர் அது இதே பேசிகிட்டு இருப்போம், அதனால வந்து இது கொஞ்சம் வித்தியாசம். பட் ஐ திங்க் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக இருக்கா படிக்கிறதுக்கு?
நிறைய எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்காரு சார். நான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து டீடைல் போல, ஆனா ஒன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எக்ஸாம்பிள்ஸோட படிச்சோம்னா இன்ட்ரெஸ்டிங்கா.
ஓ சரி சார், நல்லா இருந்தது, வித்தியாசமா. தேங்க்யூ.
நிறைய புது கான்செப்ட்லாம் நிறைய இருந்தது பரதி. பட் சார் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து இன்ஃபேக்ட் எதுவும் ஆக்சுவலி வந்து இந்த மாதிரியான ஒரு இதை எடுக்கிறப்போ கொஞ்சம் ஏதாவது இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அது மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு வந்திருந்ததுன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கு.
அதுதான் நான் பிரச்சனை. அது ஆக்சுவலி நான் என்ன யோசிச்சேன்னா மேபி ஒரு ஸ்லைடு மாதிரி காமிக்கலாமான்னு வச்சேன். அவர் நிறைய விஷயங்களை வந்து இமேஜரியலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஒரு காஃபி கப்பா இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் இமேஜர்ல எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாரு. அது மேபி எனக்கு இந்த மீட்டிங்ல ஷேர் பண்ண முடியல அந்த இல்ல இல்லைன்னா அது பண்ணியிருந்தா ஒண்ணு நிறைய புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இல்ல பரவாயில்ல, பட் ஆக்சுவலி நல்லா இருந்தது. ஒரு சில விஷயங்கள் புதுசா அந்த டிசைன்றது அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறமாட்டிக்கு அது அந்த ரூட் காஸ் பேஸ்ட் டிசைன் அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுசா இருந்தது. ஸோ ஏதோ நமக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு சில விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் தட்.
பேசிக்கலி எம்பத்தைஸ் யார் யூசர்ஸோ அவங்கள பேஸ் பண்ணி பண்ணணும், தென் அதான் முக்கியமா இருந்தது.
ஆமா, தமிழ் தமிழ் நியூஸ் பேப்பர்ல ஹிந்தி எழுத்த தமிழ்ல எழுத வைக்க கூடாது.
சரவணன் சக்தி
தம்பி ரொம்ப அருமையான இது. ஆக்சுவலா இந்த புக்கை வந்து நான் சைக்காலஜிக்கலாவா இல்ல டெக்னிக்கல் இதாவா அப்ரோச்சா அப்படிங்கறத விட எப்படின்னு தெரியல. ஆக்சுவலா இருந்து சைக்காலஜிக்கலாவும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படிங்கறத டெக்னிக்கலா எவ்வளவுக்கு எவ்வளவு டெக்னிக்கலா கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த வகையில எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் ரீசெண்டா தான் ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்ணேன். இங்க இருக்கும்போது ஐஎஸ் இருக்கும்போது ரிசர்ச்ல இருக்கும்போது எனக்கு வேற மாதிரி இருந்துச்சு, வேற மாதிரி டிசைனிங் இருந்துச்சு. ஸ்டார்ட் அப்ல வரும்போது அந்த டிசைனிங் அப்ரோச்சஸ் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த புக் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் நாங்க ஃபாலோ பண்றதெல்லாம் இவங்க சொன்னது தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது
இப்போது. ஓகே நான் ஓகே
சொன்னது தான். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் குவைட் நைஸ் இந்த புக்கு வந்து நிறைய டெக்னிக்கல் இருக்குது அதுமாதிரி நம்ம இந்த புக்கு வாங்கி நிறைய படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது இப்போது.
ஆமாண்ணா, இன்னும் இவர் வந்து இன்னொன்று வந்து எமோஷனல் டிசைன் சொல்லி ஒரு தனியாக ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ அந்த விஷயங்களும் வந்து எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸை கேட்டப் பண்ணுது. ஸோ அதையும் நீங்கள் பாருங்க இன்கேஸ் டைம் கிடச்சது.
ஏன்னா நான் எப்பயுமே என்னுடைய கதைகள் மீன் நான் என்னுடைய கதைகளில் நான் எப்பயாவது சின்ன சின்ன கதைகள்லாம் எழுதும் போதெல்லாம் எனக்கு அடிக்கடி இந்த சின்ன சின்ன ஏதாவது பொருள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத தோண்டிகிட்டே இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இவர் வந்து எப்படி அப்ரோச் பண்ணோம், என்ன இது இருக்குது, என்ன டிஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லும் போதெல்லாம் எனக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தேங்க்ஸ் தம்பி, தேங்க்ஸ் தேங்க்ஸ்.
நேரத்துல வந்து இந்த மாதிரி இது சம்பந்தமா புத்தகம் நம்ம எதுவுமே ஸ்டார்ட் பண்ணதில்ல. ஸோ இந்த புத்தகம் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு, இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு நன்றி. அப்புறம் ஒரு கேள்வி, நீங்கள் சொன்னீங்களே இந்த இப்போ இந்த டிசைன் வந்து ஒரு மூணு செப்பரேட் ஃபீல்டு உருவாக்கியிருக்கு அப்படின்ட்டு, இந்த யூஎக்ஸ் டிசைன் அப்படின்ட்டு.
ஆமாம்,
அதில் அந்த மூணு ஃபீல்டு சொன்னீங்களா, யூஒய் அதை மட்டும் மறுபடியும் சொல்கிறீங்களா?
ஆக்சுவலி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா யூஐ யூஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யூஐன்றது அந்த ப்ராடக்ட்டை பொறுத்து ஒரு விஷயம், யூஎக்ஸ்ன்றது அந்த யூசரோட ஃபீட்பேக் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எது இருந்ததுன்றது அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணது.
ஓகே, யூஐன்றது அந்த கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் இல்லைங்களா?
ஆமா, இப்போ நீங்க ஒரு செல் ஒரு ஆப் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த ஆப்ல வந்து ரெண்டு விஷயம் பண்ணுவீங்க. ஒன்னு வந்து அந்த டிசைனர் வந்து டிசைன் பண்ணுவாரு, அது உங்க கண்ட்ரோல்ல கிடையாது. பட் ஆனா அந்த யூசர் வந்து எப்படி இன்டராக்ட் பண்ணுவாருன்றதுதான் இன்ட்ராக்ஷன் டிசைன்.
ஓகே ஓகே, அந்த பின்னாடி இருக்க கோட் நீங்க ஆட் பண்ணா இந்த இடத்துல வந்து நிக்கும் அந்த மாதிரி.
ஆமா, இது இது பிரஸ் பண்ணா இங்க இன்டராக்ட்.
அமேசான்ல ஆட் கார்ட் கொடுத்துட்டே நம்ம போவோம், டோட்டலா எல்லாமே அந்த ஃபைனல்ல கார்ட்ல வந்து நிக்கும்.
ஆமா, அதேதான். சோ அது வந்து எனக்கு அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ஓகே இதுதான் அடுத்து வந்து பைனோ தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. சோ அப்ப யூசர் அழகா இதை இன்டராக்ட் பண்ண போவாரு, ஓகே பைனோ அடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி. சோ இதுதான் இன்டராக்ஷன் டிசைன்.
அப்புறம் இதுல இந்த மெமரி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தார் ஆத்தர். ஸோ லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்?
ஸோ இப்போ இப்போ நான் என்ன சொல்றது, இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே, லைக் ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், அது வந்து அந்த யூசருக்கு வந்து எந்த மெமரி யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை யூஸ் பண்றாருன்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா வந்து அவர் என்ன வரனா நம்ம லாங் டேர்ம் மெமரி யூஸ் பண்ணி அவர் அதை வந்து பண்றாரு அப்படின்ற போது அந்த அந்த பொருளுக்கு நம்ம நிறைய வந்து டெஃபினிஷன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துரும், அந்த வாட்டர் பாட்டிலோட கேப் இப்படிதான் ஓப்பன் பண்ணணும்னு பழகி வச்சிருக்கோம். ஸோ அவர் அந்த பொருளுக்கு அவங்க வந்து டெஃபினேஷன்ஸ் கொடுக்க தேவையில்லை, எந்த விஷயங்களும் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் வந்து நான் ஒரு என்ன சொல்றது, இப்போ ஒரு ஒரு ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே போகிறோம், அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பேஸ் கேப்சூல் உள்ள மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம் உள்ள போகிறோம், அதில் 1000 பட்டன் இருக்கு அப்படின்னா அந்த 1000 பட்டனுக்கும் கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்ற போது அது வந்து அங்கே ஷார்ட் டேர்ம் மெமரி தான் ஒர்க் ஆகுது, பட் ஆனால் அதுக்கு ஒரு மேனுவல் தேவைப்படுது நான் அதை யூஸ் பண்றது. ஸோ அங்க வந்து அந்த யூசருக்கு வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி அப்ளை ஆகுதா லாங் டேர்ம் மெமரி அப்ளை ஆகுதான்ற டிஃபரன்ஷியேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா
இருக்கும். ஓகே, ஸோ அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றப்ப அந்த சைக்கோ என்ன அந்த எவ்வளவு மென்டல் பவர் யூஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம குவான்டிஃபை பண்ணணும் அதுக்கு முன்னாடியே.
அதெல்லாம் ஆமா, அதை நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டடியாவே பண்ணி பார்ப்பாங்க, ஒரு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி, மெமரி எவ்வளவு யூஸ் பண்றாங்கன்ற மாதிரி. அதுக்கு வந்து பேர் வந்து காக்னிட்டிவ் லோட் அனாலிசிஸ் நினைக்கிறேன். ஆமா, அது அதுதான் சொல்லுவாங்க.
பரிதி, இது எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது இந்த புக் எடுக்கணும்னு?
ஆக்சுவலி சார், எனக்கு வந்து நான் ப்ராடக்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட் தான், ஸோ அதனால எனக்கு வந்து எனக்கு இதை பத்தி ஒரு ஐடியா இருந்தது முன்னாடியே, இந்த புக் முன்னாடியே படிச்சிருக்கேன்.
டிஃபரண்ட் நல்லா.
தேங்க்யூ.
இது இந்த ஃபேஸ்புக் இப்ப சோசியல் டைலமா அப்படின்ட்டு ஒரு படம் பார்த்த டாக்குமெண்ட்ரி. ஸோ அதுல என்னன்னா, அது இதே மாதிரிதான், அந்த நம்ம ஆப்ஸ் எல்லாம் வந்து டிசைன் பண்றது வந்து சும்மா இந்த டிசைன் இன்ஜினியர்ஸ் மட்டும் கிடையாது, இந்த சைக்காலஜியில எக்ஸ்பர்ட்டும் சேர்ந்து நம்மளை எப்படி நம்மளோட அட்டென்ஷன் பவரை வந்து அதிகமா எப்படி செட் பண்ணலாம், நம்மளை அடிக்ட் ஆகுறதுக்கு தான் இந்த ஒவ்வொரு ஆப் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரு.
கண்டிப்பா கண்டிப்பா, அதெல்லாம் உண்மை.
ஸோ அதே மாதிரி தான் நான் இந்த இந்த புக்கும் சொல்ல வருது.
ஆமா, இவர் வந்து என்னன்னா, இவர் வந்து ஆப்பிள்ல ஒர்க் பண்ணதுனால இவர் மோர் அபவுட் ப்ரைவசி கன்சர்ன். பட் ஆனா வந்து உண்மையா சொல்லணும்னா, எந்த ஒரு டிவைஸுமே வந்து உங்களோட போதையை தூண்டணும், நீங்க திருப்பி திருப்பி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்டே. அப்பதான் வந்து ஆனா அதுல வந்து அதுலயே சாச்சுரேட் ஆயிராம இன்னொரு ப்ராடக்ட் வரும்போதும் அதுக்கு நம்ம மாறி போற அளவுக்கு பாத்துப்பாங்க இந்த இவங்க எல்லாம். இப்ப நீங்க ஃபேஸ்புக் மட்டும் இருக்க, ஃபேஸ்புக் இன்னொரு ப்ராடக்ட் இன்ஸ்டாகிராம்னு ஒண்ணு வாங்கி அதை ரிலீஸ் பண்ணும் போதும் நீங்க அதுக்குள்ளயும் எப்படி உள்ள கொண்டு வரதுன்றத இவங்க இன்டெரக்டா டேப் பண்ணிடுவாங்க அவங்க சைக்காலஜி, நீங்க உங்களோட பேட்டர்ன்ஸ் வச்சு. ஆமா, ஒன்னு சொல்ல போனா நம்மளோட எல்லா டேட்டாவுமே இன்னைக்கு ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்குது, நம்ம கூகுள்ல பேசுறதா இருக்கட்டும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நானும் திவின் தெரியும்ல உங்களுக்கு, திவினும் வந்துட்டு ஒரு சின்ன தமிழ் ஒரு படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், அடுத்த நாள் வந்து டு யூ வாண்ட் டு சீ திஸ் மூவி அப்படின்னு வருது. இது வந்து எந்த லெவலுக்குன்னா, நான் என் மைக்ரோபோன் எனேபிள் பண்ணல, எதுவுமே பண்ணல, பட் ஆட்டோமேட்டிக்கா அது கூகுளுக்கு தெரியுது அப்படின்னா எப்படி தெரியுது? அதுக்கு யாருக்குமே பதில் இல்லை
அப்படின்றது.
இந்தியாவில் வந்து பிரைவசிக்கு அந்த அளவுக்கு கன்சர்னே கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். லைக் அது வந்து இந்த யூஎஸ்ல உள்ள செனேட்லாம் வந்து பிடிச்சி கூகுள உட்கார வச்சு ஒரு 100 கேள்வி கேட்டதெல்லாம் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்தியாவில வந்து அது மாதிரிலாம் அந்த குவெஸ்டனிங் சிஸ்டம்லாம் கிடையாது, உடனே வந்து டிக்டாக்கை பேன் பண்றாங்க, இதை பேன் பண்றாங்க. ஏன் மற்ற ஆப்ல எல்லாம் அதை டேட்டா வச்சிருக்கலையா? ஸோ அது வந்து என்ன ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா தான் இருக்கே தவிர, உண்மையிலே யூசருக்கு கன்சர்ன் பண்ணி திங்க் பண்ற மாதிரி தெரியல இந்தியாவில.
இப்போ நான் வந்து நான் நோட் டேக்கிங் ஆப்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே இன்டர்நெட் வேணும், லைக் அவங்களோட இதில் தான் இருக்கு, அது என்னது சர்வரில் தான் இருக்குது எல்லா என்னோட டேட்டாவும். ஸோ எப்படி இருந்தாலும் அவங்க என்னென்னா ஒரு இதுக்கு வந்துட்டேன் நான், சரி திருடுனா திருடட்டும், நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு.
அது
எந்த வகையில் இது வந்து கரெக்டாக இல்லையான்னு தெரியல, பட்டு நம்ம நோட் இது எப்படினாலும் லேப்டாப்ல இருந்தா எடுத்துக்கவே எடுத்துருவான், இல்லை புக்லயே நோட்ஸ்லயே எழுதணும், நோட்ல எழுதுனாதான் ப்ரொடெக்டிவா இருக்கும்.
அதுதான் அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஒரு ட்ரேட் ஆஃப் தான் நம்ம எடுத்துக்கணும். லைக் நம்ம வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான விஷயங்களை வந்து இது மாதிரி நோட் டேக்கிங் ஆப்ஸ்ல போடாம, ஒன்லி நம்மளோட ரிசர்ச்சோட திங்ஸ் எல்லாம் போடாம, ஒன்லி நம்ம அண்ணனுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி மட்டும், அண்ணனுக்கு என்ன பண்ணணும்ன்றது மட்டும் நோட் பண்ணிட்டா நல்லது. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல லைக் ரொம்ப கான்வர்சேஷன் போட்டோம்னாலும் அவங்க டேட்டா அழகா எடுத்துடலாம். இப்போ நீங்க கூகுள்ல போயிட்டு, கூகுள்ல வந்து ஆக்டிவிட்டி சென்டர்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு நீங்க போய் அடிச்சு பாத்தீங்கன்னா உங்க பாஸ்வேர்டை வந்து எத்தனை வெப்சைட்ல நீங்க போட்டிருக்கீங்க, எது எது திருடப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சிடும். புரியுதா? இப்போ நீங்க போட்டிருக்க பாஸ்வேர்டு அட்லீஸ்ட் ஒரு 5 டிவைஸ்க்காவது சேம் பாஸ்வேர்ட் போட்டிருப்பீங்க கரெக்டா? அந்த பாஸ்வேர்டை வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்ல காம்ப்ரமைஸ் ஆனா முடிஞ்சு போச்சு, உங்களோட டேட்டா எல்லாத்தையும்
எடுத்துருவாங்க.
டார்க் வெப்னு ஒன்னு இருக்கு, அதுல செல் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து உங்களை ஒரு இண்டிவிஜுவல் யூசர் பாயிண்டா அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க, ஒரு ஹோல் டேட்டாவா அது அப்படியே காம்ப்ரமைஸ் ஆகிடும். அந்த மாதிரி தான்.
ஏர்போர்ட்ல போய் உட்கார்ந்து இருக்கிறது எல்லாத்தையுமே ஃபேஸ்புக்ல போடுறீங்களா, அப்புறம் பிரைவசி பத்தி நம்ம பேசணும்.
இப்போ இப்போ பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா இவர் ஆப்ல இருந்தாங்க இல்லையா, அதனாலதான் அது விஷயமாவே ஒரு ஒரு ஃபாலோ அப் க்வெஸ்சன். அதே மாதிரி இப்ப பிரைவசி பத்தி பேசினதுனால இப்பயுமே ஆப்பிளோடைய விளம்பரம் பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல வர்றது வந்து பிரைவசின்றத மட்டும்தான் அவன் வந்து ஸ்பெசிபிக்கா போடுறான், அதை எதையுமே வந்து அவனோட ஃபீச்சர்ன்ற மாதிரி காட்டுறது இல்ல.
டிசைன்
மத்த விஷயங்கள்லாம் இருந்தாலும் பெருசா காட்டுறான். இப்போ ஒரு இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரில இந்த மாதிரியான ஒரு ஒரு டிசைனுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கும்னு நினைக்கிறீங்க? யூஎஸ்ல இல்ல மற்ற இடங்கள்ல இப்ப அவர் எழுதியிருந்தது வந்து ஒரு யூஎஸ் கான்டெக்ஸ்ட்ல வந்து பல விஷயங்கள் வந்து நிச்சயமா வந்து பெரிய லெவல்ல வந்து கன்சியூமர்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க, கிடைக்குது, அதெல்லாம் ஓகே. இந்தியால ஒரு இந்தியா சென்ட்ரிக் ப்ராடக்ட்னு வர்றப்போ இந்த மாதிரி இவ்வளவு டீப்பா டிசைனை பத்தி எல்லாம் யாராவது யோசிச்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா?
ஆனா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து எக்கனாமிக் இதுதான், வேற எதுவுமே வந்து கஸ்டமர்ஸ் வந்து கண்டுக்கிறதே கிடையாது. என் டேட்டா திருடுறியா திருடிட்டு போ. இப்ப சரவணா சொன்ன மாதிரி தான் நானும் எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறேன். நான் வந்து சரவணாவோ நானோ ஜென்ரலைஸ் அப்படி இருக்கும்னு நினைக்கல. எல்லாருமே என்ன நினைக்கிறோம், சீப்பா கிடைக்குதா, ஜியோ சிம் கார்டு ஃப்ரீயா கிடைக்குதா, உடனே வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மெயின் வந்து இங்க இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கஸ்டமர்ஸோட மைண்ட் செட் வந்து அஃபர்டன்ஸ் இல்ல அஃபர்டன்ஸ் சொல்ல முடியாது, அஃபர்டபிலிட்டி. இந்த பொருள் என்னால வாங்க முடியும், இது சீப்பா இருக்குன்னா முடிஞ்சு போச்சு, அதுல வந்துட்டு எனக்கு அப்ப அடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபீச்சர்ஸ்க்கு போறேன். இப்போ நீங்க மொபைல் மார்க்கெட்டே பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எல்லா மொபைலும் ஒரே ஃபீச்சர் தான், எல்லாம் ஒரே ரேட்டு தான், எதுக்கு வாங்க போறேன்னா அப்படின்ற கன்ஃபியூஷன் தான் அல்டிமேட்டா வந்து அந்த லெவலுக்கு கம்பெனிஸ் காம்படிட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்தியன் மார்க்கெட்ல. அதுல வந்து யாரு சீப்பான ரேட்ல வந்துட்டு நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, காம்ப்ரமைசிங் த டேட்டாவான்றதெல்லாம் அடுத்த கேள்வி, அதை பத்தி யூசர் கவலையே படுறதில்ல.
இந்தியாவில் வந்து கேபிட்டலைஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ மெயினா வந்து ஒரு ப்ராடக்ட் கம்பெனியை வச்சுக்கிட்டு வெளில வர்றது இந்தியாவை விட்டு வெளில வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ப்ராடக்ட்னா ஒரு மெக்கானிக்கல் ப்ராடக்ட் தான் சொல்றாங்க, ஒரு யூசபிள் ப்ராடக்ட் சொல்றேன். கம்ப்யூட்டர் ப்ராடக்ட்ஸ்ல வந்து இந்த ஸ்விக்கி அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து வேற லெவல்ல எஸ்டாப்லிஷ் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி வி டிசைன்றது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆக்சுவலி இதை வந்து ரிவர்ஸ் எக்ஸாம்பிளாக நான் சொல்லுவேன். அமேசான் வந்து எனக்கு எப்பயுமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கன்வீனியண்டான ஆப்பாவோ இல்லை வெப்சைட்டாவோ இருந்ததே கிடையாது. ஃப்ளிப்கார்ட் வந்து லாட் மோர் ஈஸியர், யூசர் ஃப்ரெண்ட்லின்னு நான் சொல்லுவேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்.
ஓகேண்ணா, ஓகே.
அமேசான் வந்து ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக வச்சிருப்பான் அவன், அந்த ஃபீச்சர்டு அது இதெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாத பொருளை விட்டுட்டு அவன் நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதை தான் முதல்ல காட்டுறான். அதில் ஃப்ளிப்கார்ட்ல அட்லீஸ்ட் போட்டு முதல்ல தேவையானது அதுல போட்டிருக்கிற படி அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும், ப்ராப்பரா அந்த ரிசல்ட்ஸ் வருது.
அப்பனா உங்களை ரொம்ப ட்ராக் பண்றான்னு அர்த்தம் ஃப்ளிப்கார்ட். நீங்க எதாவது பாக்குறீங்க, எதாவது சர்ச் பண்றீங்கன்றத ஃப்ளிப்கார்ட்டுக்கு கூகுள் டேட்டா கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் நினைக்கிறேன்.
இப்போ இந்த பிரைவசில இன்னொரு இது என்னன்னா, இந்த டக் டக் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌசர் வருது. சர்ச் என்ஜின் குரோம் மாதிரி ப்ரௌசர் வச்சிருக்கிறான் அவன். என்னன்னா குரோமுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுங்க, நாங்க வந்து எந்த டேட்டாவையுமே வந்து ஸ்டோர் பண்றது இல்லை, இல்லைன்னா உங்களை ட்ராக் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றான். அப்படி இருக்கு, அப்படி ஒரு டிசைன் வந்துமே அது ஏன் பாப்புலரா ஆக மாட்டேங்குது இந்தியாவில? இல்லை வெளியிலயுமே பெரிய லெவல்ல ஆன மாதிரி தெரியல.
ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து தமிழ் பார்வையில நம்ம ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது குரூப்ல ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. என்னன்னா நான் வாட்ஸ்அப் போட்டுட்டு இதுக்கு மாத்துறேன் வேற ஆப்புக்கு மாத்துறேன் குரூப் அப்படின்றதுல கான்ஃப்ளிக்ட் வந்து டெலிகிராம்லயே காம்ப்ரமைசிங் இஷ்யூஸ் நிறைய இருக்கு, ஆனா வாட்ஸ்அப்போட கொஞ்சம் சேஃப் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல என்ன இஷ்யூ ஆகுதுன்னா மக்கள் வந்து எதுல வந்து ரொம்ப பழக்கம் அடைஞ்சிருக்காங்களோ, எது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்களோ அதை விட்டு வெளியே வர விரும்புறதே இல்ல. இப்போ நீங்க கூகுள் டாட்டா மட்டும் வேற யாரா ஹோம் பேஜ் யாகுன்னு செட் பண்ணி பாத்துருக்கீங்களா ரீசென்ட் டைம்ஸ்ல? வாய்ப்பே கிடையாது. நம்ம அடிச்சோன்னா முதல்ல எடுத்தோன்னா ப்ரௌசர்ல google.com தான் போறோம், ரிகார்ட்லெஸ் ஆஃப் விச் வெப்சைட் யூ வாண்ட் டு கோ. அந்த மாதிரி நம்மள வந்து அதுக்கு நம்மள வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க. நம்ம எனக்கு என்ன தேவைப்படுதோ அது எல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்ற போது நம்ம அந்த பாக்ஸ் விட்டு நம்ம வெளில திங்க் பண்றதே இல்லை, திங்க் பண்ணவும் விடுறது இல்லை. நீங்க அப்படியே போனாலும் திருப்பி கூகுளுக்கே டைவர்ட் ஆகிடும்.
அவங்க பேசிட்டு இருந்தபோது ஆக்சுவலாக நாங்கள் நானும் என் ஃப்ரெண்டு இதுமாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தோம். அவன் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஃபேஸ்புக்லேயும் வருது, கூகுள்லேயும் வருது, யூடியூப்லேயுமே வருது. நாங்கள் எந்த டேப் ஓப்பன் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து பயம், சரி ரைட்டு இதுமாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கிற ஆப்பில் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி வந்து எந்தெந்த ஆப்லாம் மீன்ஸ் நிறைய ஆப் இருக்கும் நம்மள்கிட்ட எல்லா ஆப்புமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு யூடியூப் முதல் கொண்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வாட்ஸ்அப் முதல் கொண்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு எதுதான் நம்ம திருப்பி பேசுவோம் அப்படின்ட்டு திருப்பி பேசும்போது ஃபேஸ்புக்குமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம், திருப்பி பேசணும். அப்போ பேசும்போது திருப்பி வந்து நாங்கள் சர்ச் பண்ணும்போது கூகுள் தான் ஃபஸ்ட் வந்து நாங்கள் என்ன பேசுகிறோமோ அதை வந்து காட்டுது. ஸோ இதில் மெயின் திருடன் வந்து கூகுள் தான், இதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. சரி அப்படின்ட்டு ஓகே இனிமேல் கூகுள் குரோமே யூஸ் பண்ணக்கூடாது, ஃபயர் பாக்ஸு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, யாப்புமே யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே அவன் வாங்கிட்டாங்க எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் நிறுத்திட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் நிறுத்திட்டேன். பிரேவ் அப்படின்னு சொல்லிட்டு பிரேவ் BREAV ஆக்சுவலாக பிரேவ் பிரேவ் அப்படின்னு பிரேவ் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட் அது ஒரு ப்ரௌசர். அந்த ப்ரௌசர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சுவலாக அது ஒரு ஸ்டார்ட் அப் மாரி தான். அவங்க வந்து இதுமாரி அன்வான்டட் ஆடு உங்களுடைய ட்ராக்கிங் எதுவுமே இது பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு ஓப்பனாகவே கொடுத்துருவாங்க. நாங்கள் இதுமாரி ப்ரைவசி நான் உங்களோட ப்ரைவசி உங்களுக்கு காப்பாற்றுறோம், நாங்கள் எதுவுமே நாங்கள் ட்ராக் பண்ணல, உங்களுக்கு எந்த ஆட்மே கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லை, நீங்கள் இப்போ கூட நீங்கள் போயிட்டு இப்போது நீங்கள் ஓப்பன் நீங்கள் செல் வச்சுருந்தாலுமே பிரேவுங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சரி அந்த ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கூகுள் குரோமையும் ஓப்பன் பண்ணிக்கிங்க, பிரேவும் ஓப்பன் பண்ணிக்கிங்க, thehindu.com அப்படின்ட்டு போட்டு இது பண்ணிக்கிங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க ஹிந்துவில், நீங்கள் ஓப்பன் ஹிந்து அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ ஆட் வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே இதை பிரேவில் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதில் தெளிவாக கொடுத்துருவோம், நாங்கள் இத்தனை ஆடு வந்து பிளாக் பண்ணியிருக்கோம், உனக்கு இவ்வளோ டைம் வந்து சேவ் பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு. இப்போ வந்து அவன் ஃபண்டிங்லாம் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி இப்போ கொஞ்சம் அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக வந்துட்டு இருக்கான். கூகுளுக்கு ஈக்குவல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் அந்த இதுக்கு வந்துடுவான். ஏன்னா அது வந்து MIT ஆக்சுவலாக MIT இருக்கவங்களும் சில ஹார்வர்டில் இருக்கவங்களும் சேர்ந்து செய்கிற ஒரு ப்ராஜெக்ட் அது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த ப்ரைவஸ் வந்து கொஞ்சம் அதில் வந்து உங்களுக்கு காப்பாற்றப்படும்.
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க.
33,000 பிளாக் பண்ணி
ரொம்ப டவுன்லோட் பண்ணி
சார் நீங்கள் எதை சொல்லுங்க.
நான்
33,135 ட்ராக்கர்ஸ் அண்ட் ஆட்ஸ் பிளாக்
எனக்கு வந்து ஓகேதான். ஏன்னா இப்ப நான் யூடியூப்ல நான் பாட்டு கேக்குறேன்னா எனக்கு பிடிச்ச பாட்டு ஒரு பாட்டு போட்டு விட்டா போதும், அது பாட்டுக்கு ஒரு 3-4 மணி நேரம் எனக்கு பிடிச்ச பாட்டா வந்துட்டு இருக்கு. கூகுளுக்கு தெரியுது எனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்ட்டு. சோ இது எனக்கு கன்வீனியன்ட்டா தான இருக்கு.
அது கரெக்ட். இன்னொரு விஷயம் சொல்றேன், இது வந்து கம்ஃபர்ட் லெவல்ல இருக்கிற வரைக்கும் ஓகே, அடுத்த லெவலுக்கு போயிட்டு இப்ப நம்ம வந்து இந்த ரிஸ்ட் பேண்ட் அதெல்லாம் போடுறோம்ல, சோ அதுல இருந்து உள்ள டேட்டாவும் போகுது ஹெல்த் கம்பெனிக்கு. நம்ம எப்போ வந்து சிக் ஆகும் எப்போ இதாகும் அப்படின்றதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு நமக்குன்னு ஒரு மெயில் வரும். இதனால நீங்க இது பண்றீங்களா, இதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கங்க அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம நம்ம என்ன போன்ல பேசுறோம்ன்றது கூட ரெக்கார்டாகி இருக்கு. அதை நம்மளோட பிசினஸ் ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்களோட பிசினஸ் சீக்ரெட் பேசிக்கிறது கூட இந்த மாதிரி பெரிய பிளாட்ஃபார்ம் சொல்லியா கூட லீக் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அது தெரியறது இல்லை அவ்வளவுதான், அது எவ்வளவு லாஸ் உருவாக்குறது
தெரியறது இல்ல. பிளஸ் வந்து அதுக்கான இதுவுமே வேணும், அந்த ஹேக்கிங் இந்த இதுவுமே வேணும். அது ரொம்ப டீப்பா போகணும். இப்போ ரீசெண்டா பாத்தோம் அப்படின்னா இன்னமும் என்னோட லேப்டாப்லயா இருக்கட்டும் இல்ல என்னோட மொபைல்லயா இருக்கட்டும், நான் மேக்ஸிமம் வந்து கேமரா வந்து மறைச்சுதான் வைப்பேன். எப்பயுமே ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து டிடெக்ட் ஆகுது. சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம இது பண்ணுறதுலாம் ரெக்கார்டிங் பண்ணுறது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஒரு ஆப் இருக்குது, ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது நீங்கள் பார்த்தீங்கனாவே தெரியும். ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களே ஓப்பன் பண்ணி அவங்களே ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அதுமாரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயம் வந்துடுச்சு.
அவங்களுக்கு போய் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரியாமே லைக் அந்த ஆப்போட ஐகான் கூட இருக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு இன்னைக்கு.
இது யாரோ பிரசன்ட் பண்ணாங்க டெக்டாக்லயோ எதுலயோ இப்போ சமீபத்துல
பார்த்தேன்னா. இது ரீசெண்டா வந்துட்டு அப்படின்னா அந்த தெஃப்ட் விஷயத்துக்காண்டி உருவாக்குனது அந்த சிஸ்டத்தை இப்படி மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அதாவது அவன் ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு போனை வாங்கிட்டு இது பண்ணுவான், கடைசியில அதுக்கு என்னென்ன மிஸ்டு கால் வந்தது எல்லாம் ஹி த ஸ்பீக்கர் டெல்.
ஆமா,
கூகுள் வந்து அவன்கிட்ட பார்த்தா அப்படின்னா கூகுள் குரோம் அப்படியோ இல்ல ஏதாவது கூகுள்னு ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு வந்து ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பான். யூடியூப்ல இருந்து, டிரைவ்ல இருந்து, கேலண்டர்ல இருந்து ஏகப்பட்டது வச்சிருப்பான். ஆக்சுவலா கூகுள் வந்து ஆரம்பத்துல இருந்து அவன் வளர்ந்ததுக்கு அவன் எப்படி வளர்ந்தான் அப்படின்னா எல்லா டேட்டாவுமே மக்கள்கிட்ட இருந்து தான் எடுப்பான். மேப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இப்ப நீங்க போனீங்க அப்படின்னா ஹவு திஸ் பிளேஸ் வெதர் இட் இஸ் லொகேட்டட் கரெக்ட்லி, நீங்க என்ன பண்றீங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்னு நிறைய ரேட்டிங்ல முதல்கொண்டு எல்லாமே கேட்பான். உங்கள்ட்ட இருந்து எல்லா டேட்டாமும் வாங்குவான், அதுல இருந்து அவன் சம்பாதிச்சு அவன் பெரிய ஆள் ஆகுவான். ஸோ அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னா உங்கள்ட்ட இருந்து டேட்டாவை எடுக்கிறதுக்கு பதிலா நீங்க பேசுறதுலயோ இல்ல நீங்க செய்யலையோ இல்ல நீங்க ஆக்ட் பண்றதுலயோ டேட்டா எடுக்க ஆரம்பிச்சான். உங்கள்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காகவே அவன் ஏஐ எல்லாம் டெவலப் பண்ணி அப்படிதான் இப்போ இன்ஸ்டால் பண்ணி எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு இருக்கான்.
என்னென்ன
அது அதுதான் சரவணா, அது வந்து லைக் நீங்க அதை டினை பண்ணி வச்சிருந்தாலும் உங்களோட டேட்டா போயிட்டு இருக்கும். அதையும் நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தேன், டினை பண்ணிட்டு பார்த்தேன், அப்ப கூட அது வந்து டேட்டா எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. லைக் அதை நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் கூகுள் விஷயத்துல மட்டும் நீங்க வந்து எந்த விஷயமே டினை பண்ண முடியாது, அப்படியே நீங்க டினை பண்ணாலும் திருப்பி அது ஆக்டிவேட் ஆகிக்குது. அது கூகுளை பொறுத்த வரைக்கும், மற்ற ஆப்ஸுக்கு வந்து அது எப்படின்னு தெரியல, பட் ஆனால் கூகுள் பொறுத்த வரைக்கும்